கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். நேற்றைய நாளும் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதும் நம்மை பற்றி சொல்லும் பொழுது நம்ம கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரத்திலையும் பாத அங்கங்கள் என்று சொல்லும் போது ஒரு விசேஷம் இருக்குது. கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள்லையும் பாத அங்கங்கள் நாம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு முக்கியத்துவம் அங்கிருக்குது. நாம் ஒவ்வொருவரும் பாத அங்கங்கள் என்று சொல்லும் போது நம் அனைவரையும் பாத அங்கங்களின் ஐக்கியத்துல தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஐக்கியம் கூட ரொம்ப விசேஷமான ஒரு ஐக்கியம். இப்ப பரலோகத்துல எல்லோருடைய பார்வையும் இந்த மாதிரி ஐக்கியங்கள் இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம் அனைவரையும் கூட்டி சேர்த்து நம்முடைய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துட்டு நாம் ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவனுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கண்டிப்பா இந்த வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய தலைப்பு திரள் கூட்டத்தாரை பற்றினதாகத்தான் இருப்பது என்பது நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா நாம் திரள் கூட்டத்தினர் பத்தி தான் நாம் பார்க்க போறோம். ஆனாலும் கடந்த நாட்கள்ல இவ்வகுப்பார் குறித்து நாம் அநேக விஷயங்கள் நாமும் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த திரள் கூட்டத்தார் பற்றின தியானமா இருந்தாலும் கூட நாம் எந்த கோணத்துல நாம பார்க்க போறோம், எந்த ஆங்கிள் இன்னைக்கு இந்த தலைப்பை நாமும் தியானிக்க போறோம் அப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா, திரள் கூட்டத்தார் ஏன் திரள் கூட்டத்தார் ஆனார்கள், அதுதான் நாம் இன்னைக்கு நாம் சிந்திக்க போறோம். திரள் கூட்டத்தார் ஏன் திரள் கூட்டத்தார் ஆயிட்டாங்க. கண்டிப்பா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கிறோம் திரள் கூட்டத்தார் என்ற ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. இவங்களை தேவன் அவருடைய வசனத்துல அநேக விதமான அடையாள பாஷைகள்ல குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் மனவாட்டிக்கு தோழி வகுப்பார் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். புத்தி இல்லாத கன்னிகைகள் தெரிஞ்சிருக்கிறோம். போக்காடு அதுவும் கூட நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமா இவங்கள பத்தி நாம படிக்கும் பொழுது நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு அடையாளம் என்னன்னா, இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொண்டவர்கள். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல தோய்த்து தங்களுடைய வஸ்திரங்களை வெளுத்தவர்கள். சோ இதெல்லாம் நாம தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க. அவங்கள் பல்வேறு அடையாளத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இவைகள் நாம் பார்க்கும் பொழுது பொதுவா திரள் கூட்டத்தார் பத்தி பேசும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோம் திரள் கூட்டத்தார் பத்தி நினைக்கும் பொழுது? கண்டிப்பா நாம் என்ன நினைப்போம்னா, ஒரு பரிதாபமான எண்ணத்தோட தான் நம்ம அவங்களை பார்ப்போம். அதாவது சபையாக அழைக்கப்பட்டவர்கள், அந்த வாய்ப்புக்குள்ள வந்தவர்கள், ஆனா சிறு சிறு பிழைகள்னால அந்த மாபெரும் வாய்ப்ப தவற விட்டுட்ட ஒரு ஜனங்கள். ஒரு பரிதாபத்தோடு தான் நம்ம அங்க பார்ப்போம். பொதுவா திரள் கூட்டத்தினார் திரள் கூட்டத்தார் என்று சொல்லிட்டா அந்த எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனா அது ஒரு பாகம் தான், அது ஒரு சைடு தான். இன்னொரு பாகம் பார்க்கும் பொழுது நம்ம திரள் கூட்டத்தாரை பார்க்கும் போது கூட சந்தோஷப்படணும். எதை நினைச்சு சந்தோஷம் பண்ணும் என்று சொல்லும் பொழுது, தேவன் அவருடைய கிருபையில அந்த வகுப்பார்க்கு ஒரு நிலை நிர்ணயிச்சிருக்கிறார் பாருங்க, அவருடைய தெய்வீக திட்டத்தில். அது நினைக்கும் பொழுது நாம சந்தோஷப்படணும். ஏன்னா கண்டிப்பா திரள் கூட்டத்தார் எல்லோரும் யார் தான், நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். நினைச்சு பாருங்க, ஒருவேளை தேவன் இந்த ஏற்பாடு அவருடைய தெய்வீக திட்டத்தில் இல்லைன்னா இவ்வளோ பேருடைய நிலையும் என்ன? நமக்கு நல்லா தெரியும் இந்த அழைப்புக்குள்ள நாம் வரும் பொழுது நாம் சபை, திரள் கூட்டத்தார் அல்லது இரண்டாம் மரணம், இந்த மூன்று நிலைகள் இருக்குது நமக்கு தெரியும். அப்போ திரள் கூட்டம் என்ற ஒரு வகுப்பார் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவருடைய பெரிய கிருபையில அவர் ஏற்படுத்தாம இருந்தா நம்முடைய அநேக சகோதர சகோதரிய நிலை என்னவா இருக்கும் பார்க்கும். சோ அப்போ இவர்களின் நிமித்தம் தேவன் அவருடைய திட்டத்தில் ஏற்படுத்திருக்கிற அந்த ஒரு வகுப்பு குறித்து பார்க்கும் பொழுது நாம் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபை மிக பெரிதாக அங்கிருக்கு. அப்ப இந்த ஒரு ஏற்பாட்டில் தேவனுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறும் பொழுது திரள் கூட்டத்தாரா தங்களை பார்க்கிறவங்க கூட அவங்களுடைய நிலைமை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அந்த தருணத்துல ஒரு கிருபையில இந்த கிருபையின் இடத்திற்கு தேவனால நாம மீட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், முற்றிலுமாக கைவிடப்படல. தவறுகள் செஞ்சிருக்கிறோம், பலவீனங்கள் செஞ்சிருக்கிறோம், மாபெரும் வாய்ப்பை தவற விட்டுட்டோம், ஆனா தேவன் நம்மளை முற்றிடுமே அங்க புறக்கணிச்சிடல, ஒரு கிருபை நிலை அங்க நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நினைச்சிட்டு இந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அங்க இருக்கு. சரி, அப்ப திரள் கூட்டத்தை பத்தி நாம என்ன சொல்லிட்டாலும், அன்பான சகோதர சகோதரி, நிச்சயமாக நமக்கு இப்போ அந்த வகுப்பார் பத்தி ரொம்ப விசேஷமான ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதே இல்லை. அதாவது என்னன்னா, நாம் விரும்பக்கூடிய ஒரு வகுப்பா திரள் கூட்டத்தினர் அங்க இல்லை, அது நிச்சயமா நாமோ அங்க அறிஞ்சிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அழைப்பு பத்தி நம்ம பேசும்போது நாம் எல்லோரும் ஒரே அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்புல ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்று சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவினுடைய சரீர அங்கங்களாகிய அவருடைய சபையாவதற்கு மாத்திரமே. சோ நாம ஒரே நம்பிக்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை கர்த்தர் இயேசுவோட அவருடைய சரீர அங்கங்களாக ஆவது மாத்திரம்தான். அப்போ இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பார்க்கிறோம், திரள் கூட்டத்தினருக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட அழைப்பு இந்த சுவிசேஷ யுகத்துல இல்ல. அத ஒரு பரிசா நினைச்சு பிரயாசப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல, அது ஒரு பரிசே இல்ல, அது ஒரு கிருபையின் நிலை தான். இந்த விஷயங்கள் நாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். இது இப்படி இருக்கிறதுனால தான் தேவன் கூட அவருடைய வசனங்கள்ல இவ்வகுப்பாரை பத்தி அதிகமா பேசுறதும் இல்லை. தேவன் திரள் கூட்டத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலாலாம் ஒன்றும் பேசுறதே இல்லை. ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும் இது ஒரு கிருபை நிலை, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களை பத்தி பேசுறதுக்கு அதிக விஷயம் இல்லை. அப்ப ஒருவேளை தேவனே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசினா நம்ம என்ன நினைச்சிடுவோம், அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நினைச்சிட்டு அதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அப்ப தேவன் அங்க பார்க்கும் பொழுது இந்த வகுப்பாருக்கு ஒரு அழைப்பு இல்ல, அது ஒரு பரிசு இல்ல, அப்ப அதனால தேவன் அந்த அவங்களை பத்தி அதிகமா பேசக்கூட அங்க இல்ல. ஆனா அதை பத்தி அதிகமா பேசல தேவன். ஆனா இந்த சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவின் சரீரங்கமா அழைக்கப்பட்டவங்கள்கிட்ட ஒருவேளை திரள் கூடத்தினர் பத்தி தேவன் சில வார்த்தைகள் சொன்னா அது என்ன வார்த்தைகளா இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் உங்களுடைய குறைவுகள்னால அந்த வகுப்பாரில் ஒருத்தரா ஆகாம இருப்பதற்கு எச்சரிக்கை உள்ளவங்களா இருங்க அப்படிங்கிற ரீதியில வேணா நமக்கு நிறைய வசனங்கள் தேவன் அங்க தந்திருக்கிறார். புரியுதுங்களா நாம சொல்றது? அவங்களை பத்தி ரொம்ப ஆழமா எதுவும் தேவன் பேசல, ஆனா ஒரு சில வசனங்கள் பேசுறார். அப்படி பேசுற வசனங்கள் பார்க்கும் பொழுது அது நம்மை வந்துட்டு எச்சரிப்பு உணர்வுக்குள்ள கொண்டு வரக்காக தான் பேசுறார். நல்லா விழித்திருங்க, நீங்க அந்த வகுப்புல ஒருத்தரா ஆயிட வேண்டாம், அதுக்காக விழிச்சிருங்க அப்படி சொல்லும் போது திரள் கூட்டம் பத்தி அங்க பேசுறாரு, அவ்வளவுதான். சோ அப்போ இந்த ரீதியில நம்ம பார்க்கும் போது சில வசனங்கள் இருக்கு. வசனம் நீங்க படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:4.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசைப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு.
பாருங்க, அவரு சபைக்கு செய்திகள் எழுதும் போது சர்தை சபையை பத்தி சொல்லும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. தேவன் சர்தை சபையை பத்தி ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த சபையின் நாட்கள்ல தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாதவங்க சிலர் இருந்திருக்கிறாங்க. அவங்க நிமித்தம் தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறார். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் வஸ்திரங்களை கரைப்படுத்துறவங்க யார்? திரள் கூட்டத்தினர். ஆனா நிறைய பேர் அப்படி கரைப்படுத்தி இருக்கிறாங்க உங்க சபையில. ஆனா சிலர் உங்க அவங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க அப்போ இன்னொரு வசனம் படிங்க நீங்க, யூதா 23.
மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள்.
ரொம்ப ஸ்ட்ராங் வசனம் இல்லைங்களா? மாம்சத்தால கரைப்படுற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. மாம்சத்தால் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்துறவங்க திரள் கூட்டத்தினர். ஆனா தேவன் சொல்லும் போது எப்படி சொல்றாரு, அந்த மாதிரி வஸ்திரங்களை மாம்சத்தால கரைப்படுத்துறத விட்டு தள்ளுங்கள், வெறுத்து தள்ளுங்க. ரொம்ப சீரியஸா சொல்றார், ஒரு எச்சரிப்பு சொல்றார். இன்னொரு வசனம் படிங்க நீங்க, பிரசங்கி 9 8.
உன் வஸ்திரங்கள் எப்போதும் வெள்ளையாயும் உன் தழுக்கை எண்ணெயும் குறையாது இருப்பதாக.
பாருங்க, வஸ்திரங்கள் பத்தி மறுபடியும் பேசுறாரு. மாம்சத்தால கரைப்பட வேண்டாம், அப்படி கரைப்படத விட்டு தள்ளுங்க சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்கள் எப்பொழுதும்
வெள்ளையாயும்.
அப்போ தேவன் கர்த்தர் இயேசுனுடைய சபையா அழைக்கப்பட்டவங்களுக்கு சில விஷயங்கள் அங்க பேசும் போது உங்கள் வஸ்திரம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், எப்பயுமே வெள்ளையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அது உங்க மாம்சத்தினால கரைப்படாம இருப்பதற்கு. அந்த விஷயத்தையே வெறுத்து தள்ளுங்க நீங்க இல்லைங்களா. இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:11.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
ஆமா, அப்போ நாம் ஒரே நம்பிக்கைக்கு இந்த அழைப்பை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில இருந்துட்டு வேற எந்த ஒரு நிலைக்காவது நம்ம தவறி போய் விடாத படிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அங்க இருக்கணும். இந்த வசனங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும் போது தேவன் இந்த வகுப்புல நம்ம தவறுதலாக அங்க போயிடக்கூடாது, அதற்காக அவர் அந்த வசனங்கள் அங்க சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய ஓட்டத்தை மாத்திரம் நம்ம இதன் மூலம் எச்சரிப்போடு பார்த்துக் கொள்றதில்ல, மற்றவர்களுக்கு கூட அவங்க கூட அவங்களை அறியாம அந்த வகுப்புல போயிடாம இருப்பதற்கு நாம் அவங்களுக்கு உதவி செய்யறது கூட தேவனுடைய சித்தமா இருக்குது. அதற்கு கூட அநேக வசனங்கள் அங்க சொல்லியிருக்கிறார். அப்போ இதுதான் நம்ம விஷயம். ஒருவேளை ஒரு முன்னரே சொல்லிட்டோம்னா இதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல, திரள் கூட்டத்தார். கண்டிப்பா அவருடைய கிருபை அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் திட்டம் முடியும் போல, ஏன்னா தேவன் அவங்களை முழுசும் கைவிட்டுறல, கிருபையிலாவது ஒரு நிலை கொடுக்கிறார். ஆனா அதற்காக நாம் இன்னைக்கு அதை அந்த வாய்ப்போ அது ஒரு வாய்ப்பா நினைக்கிறக்கோ பரிசா நினைக்கிறக்கோ அதை ஒரு எய்ம் பண்ணிட்டு ஓடுவதற்கோ நமக்கு அது இல்லை. நாம் ஒரே நம்பிக்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அந்த வகுப்புல ஒருத்தரா போய்விடாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக அங்கு இருக்கணும். அதை தேவன் வசனத்துல அங்க சொல்லும் பொழுது திரள் கூட்டத்தை பத்தி நாம சிந்திப்பது நமக்கு கொஞ்சம் அவசியமாக அங்க இருக்குது. சிலர் சமயங்கள்ல நாம ஏன் இன்னைக்கு நாம கிரேட் கம்பெனி பத்தி திரள் கூட்டம் பத்தி நாம கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு அவ்வளவு முக்கியமான விஷயம் நமக்கு அவங்களை பற்றி தியானிக்கும் போது ஏதாவது இருக்குதா? ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், கண்டிப்பா வரும். ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக பேசி உணர்ந்து கொள்ள வேண்டிய அநேக தலைப்புகள் இருக்கும் பொழுது இந்த திரள் கூட்டத்தினர் பத்தின ஒரு ஆராய்ச்சி அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் ஒரு வாசகம் நம்ம சகோதரர் ரசல் மூலமாக தேவன் தரும் பொழுது அவருடைய ரைட்டிங்ஸ்ல திரள் கூட்டம் பத்தி நாம படிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுல வந்துட்டு ஒரு திரள் கூட்டத்தினை திரள் கூட்ட வகுப்பாரை பற்றின ஒரு உண்மை, ஒரு ஃபேக்ட், தேவனுடைய திட்டம், அது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்ப கண்டிப்பா இதுதான் உண்மை. திரள் கூட்டம் பத்தின ஒரு விஷயம்னா நம்ம கண்டிப்பா இந்த பீரியட்ல ஒவ்வொருவரும் நம்ம கவனிக்கணும். திரள் கூட்டத்தினர் எப்படிப்பட்டவங்க, அவங்க ஏன் அந்த நிலைமைக்கு போறாங்க, அந்த திரள் கூட்டத்தினர அந்த வகுப்புக்கு வழி நடத்துற காரியங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சோ அந்த விஷயம் என்ன, எளிமையாக நாம் சொல்லிட்டோம்னா பிரதர்சன் சொல்லும் பொழுதும் அதே சமயத்துல தேவனுடைய வசனங்கள் சில வசனங்கள் கூட ஆதாரமா இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துறது என்னன்னா சுவிசேஷகம் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்குமே இந்த திரள் கூட்டத்தினர் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் எடுக்கிறாங்க. என்னைக்கு சபையினுடைய வாய்ப்பு வந்துச்சோ, என்னைக்கு சபைக்கு செலெக்ஷன் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, என்னைக்கு அந்த ப்ராசஸ் உருவாயிடுச்சோ, சைட்லயே என்ன போயிட்டு இருக்காங்க, அதுல இருந்து வழி விலகிட்டு அந்த தவற விட்டு திரள் கூட்டத்துக்கு போறவங்களும் போயிட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த ஒரு வாய்ப்பு சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் இருந்துட்டாலும் இந்த திரள் கூட்ட வகுப்பாரில் பெரும்பான்மையானவர்கள் இப்பொழுது வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரள் கூட்டத்தில் பெரும்பாலான ஜனங்கள் நம்முடைய நாட்கள்ல இங்க பூமியில இருக்கிறாங்க. சோ இது சகோதரர் ரசல் பாயிண்ட் அவுட் பண்ணும்போதும் அதற்கு வசனங்கள் கூட தேவன் அங்க சொல்லும் பொழுதும் நாம் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். வசனம் நீங்க படிங்க, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19:6.
அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்.
இந்த வசன பகுதி நம்ம பார்க்கும் போது இது வந்து பாபிலோன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்த உடனே, அந்த அமைப்பு நியாயம் தீர்க்கப்பட்ட உடனே அதனுடைய வீழ்ச்சியை பார்த்து, அப்போ பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வகுப்பார் அங்க தேவனை வந்துட்டு ஸ்தோத்தரிக்கிறாங்க. சரிங்களா, அந்த ஜனங்கள் பத்தி சொல்லும் போது அவங்க திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போல, பெருவெள்ள இறைச்சல் போல, பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாச்சு. இப்ப நமக்கு தெரியும் இந்த பாபிலோன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவுல அங்க வரும். சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அது வரும், தெரிஞ்சிருக்கிறோம். அந்த பாபிலோன் மேல நியாய தீர்ப்பு வரும் போது அந்த நியாய தீர்ப்பை பார்த்து கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் நிறைய ஜனங்கள், அவங்க எப்படி இருப்பாங்க, திரளான ஜனங்களிடம் ஆரவாரம், பெருவெல்ல இறைச்சல், ஒரு கிரேட் மல்டிடியூட் இருப்பாங்க பூமியில பாபிலோன் விழுகும் போது. அந்த அமைப்பின் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு தேவனுக்கு அங்க துதி செலுத்துவாங்க. இவங்க யாருன்னு நமக்கு தெரியும், இவங்க திரள் கூட்டத்தினர். சோ அப்போ திரள் கூட்டத்தினர் இந்த பாபிலோன் விழுகும் போது, அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுல, இந்த பூமியில நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, பெருவெள்ள இறைச்சல், திரளான ஜனங்கள். சோ இது டைரக்ட் வசனம், பிரதர் ரசல் இதை பத்தி பேசும்போது தான் சொல்றாரு. சோ அதனால நாம சிந்திக்கிறது என்னன்னா, நான் அந்த வாசகம் இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு உங்களுக்கு தமிழ்ல நாம சொன்னா பிரயோஜனமா இருக்கும் சகோதர சகோதரிகளே. யட் மோஸ்ட் ஆஃப் திஸ் கிளாஸ், அதாவது இந்த வகுப்பார்ல பெரும்பான்மையானவங்க, அந்த வகுப்பார் யார், திரள் கூட்டத்தினர், இஸ் லிவிங் அட் தி பிரசன்ட் டைம், தற்போத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் போது, வைல் தி கிரேட் மாஸ் ஆஃப் தெம், அந்த வகுப்பார்ல ஒரு பெரும்பான்மையான ஜனங்கள், பிலாங் டு திஸ் எண்ட், இந்த முடிவு காலத்துக்கு காலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம கேட்கும் போது ஒருவேளை அந்த ஏழாம் தூதன் மூலம் இந்த வார்த்தைகள் நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? சரி, இவ்வளவு நேரம் நம்ம இந்த விஷயம் நம்ம சொல்லிட்டு கடைசியில இந்த வாசகத்துல வந்து முடிக்கும் பொழுது எப்படி இருக்கு நம்முடைய இருதயத்துல என்ன மாதிரி ஒரு எண்ணம் வருது? கண்டிப்பா நாம் சபைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சந்தேகம் இல்ல. சரிங்களா, ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த வாசகம் நமக்கு பயம் உறுத்தணுங்கிற அவசியம் அங்க இல்ல. ஆனா இந்த வாசகம் படிக்கும் பொழுது நமக்கு என்னதான் தோணணும்னா, ஏன் இந்த நாட்களின் முடிவில் திரள் கூட்டத்தினர் அதிகமான பேர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது? வசனத்திலையும் தேவன் சொல்லியிருக்கிறார், அது அவருடைய தூதன் கொண்டு கூட நமக்கு விளக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது நம்ம அதிர்ச்சி உற்று கலக்கம் உற்று பயப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை அது வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இது நம் கிட்டத்தட்ட சொன்ன போனா நம்மோட சம்பந்தப்பட்ட ஒரு வாசகம். ஏன்னா நாம் இன்னைக்கு அந்த அழைப்புல இருக்கிறோம். ஆனா கண்டிப்பா அது வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளா இன்னைக்கு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல கடந்த வருடங்கள் முழுவதும் தேவனுடைய மிகப்பெரிதான ஒரு வழி நடத்தல இந்த அழைப்புல நிலைத்து நின்று இருக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இது பார்க்கும் போது நாம் என்னதான் உணர்றோம் தெரியுங்களா அன்பான சகோதர சகோதரிகளே? இந்த வாக்கியங்கள், இந்த உண்மை, இந்த சத்தியம் கண்டிப்பா இது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். எதற்குன்னா, நாம் அந்த அழைப்ப உறுதி செய்யறக்கு இந்த சத்தியத்தை அப்படியே உள்வாங்கிட்டு சில காரியங்கள் தான் நாம தியானிக்கணும். இந்த வாசகங்கள் நம்மள பயமுறுத்தல, மாறாக என்னதான் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு பார்க்கும் போது, நம்முடைய இருதயத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணங்கள் என்ன, அந்த என்ற கோணத்துல வழி நடத்துது நம்ம பார்க்கிறோம். திரள் கூட்டத்தினர் இந்த நாட்கள்ல அதிகமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லும் பொழுது, ஏன் அந்த வினோதமான சூழ்நிலைகள் என்ன, எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தா இந்த திரள் கூட்டத்தினர் இப்போ அவ்வளவு அதிகமா வருவாங்க, என்ன மாதிரி பலவீனங்கள்ல அவங்க வீழ்ந்து போயிடுவாங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் இந்த அழைப்புல இருக்கிறவங்களுக்கு வரும், என்ன மாதிரி வஞ்சனைகள் கூட வரும், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் தான் இந்த நாட்கள்ல அதிகமாக இருப்பதனால அந்த ஜனங்கள் அதிகமானவங்களா இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது சொல்றோம். அப்போ நாம நியாயமா நமக்கு அந்த ஒரு கேள்வி தான் அங்க வருது. இப்ப நாம் சிந்திக்க வேணும், பயத்தோடு இல்ல, அதிர்ச்சி இல்ல, பட் தெளிந்த புத்தி இல்ல. தேவனுடைய அந்த திட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சிம்பிளா என்ன தெரியும்னா, இப்ப நாம ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய வசனம், அவருடைய சத்தியம், சகோதர அன்பு, எல்லா விஷயங்களும், தனிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்க வேண்டிய ஒழுக்கம், இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு அங்க தோணுது. அப்படி தோணும் போது அந்த கேள்வி வருது நமக்கு. சரி, அப்போ திரள் கூட்டத்தார திரள் கூட்டத்துக்கு வழி நடத்துற காரியங்கள் என்ன? சோ இந்த ஆங்கிள் நாம் இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம அங்க பார்க்கிறோம். அதிகமா நாம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான், ரொம்ப புதுசு நம்ம பேசுறது இல்ல, ரொம்ப எளிமையான பாயிண்ட்ஸ் தான். ஆனா கண்டிப்பா சபை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸ், நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில கருத்துகள், சில ஆலோசனைகள், நாம் எச்சரிப்பா உணர வேண்டிய சில வார்த்தைகள், அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த கேள்வி திரள் கூட்டத்தார அந்த வகுப்பிற்கு வழி நடத்தக்கூடிய காரியங்கள் என்ன? அவங்க ஏன் திரள் கூட்டத்தார் ஆகுறாங்க? அது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஏழு முக்கியமான பாயிண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்கணும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம அங்க போகலாம். திரள் கூட்டத்தினர் ஏன் திரள் கூட்டத்தினர் ஆகிறார்கள்? முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம இந்த அழைப்புல நம்முடைய பலி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக அங்க இருக்குது. திரள் கூட்டத்தினர் ஆவதற்கான முதல் காரணம், அவங்க பலிய தாமாக முன் வந்து செலுத்துவதில்லை, அதாவது மனம் வந்து செலுத்துவதில்லை. சிம்பிளா தெரியும் பாயிண்ட். அதாவது திரள் கூட்டத்தினர் ஏன் அப்படி ஆயிட்டாங்க? அதாவது தே சாக்ரிஃபைஸ் அன்வில்லிங்லி, அதாவது ஒரு மன விருப்பத்தோடு தாங்களாக முன் வந்து அவங்க செலுத்தின பலி அவங்க செலுத்தல, ஆனா அவங்க பலி செலுத்துறாங்க. ஆனா என்ன காரணம் பார்க்கும் போது, அவங்க மனமும் வந்து அந்த பலி அங்க செலுத்துறது இல்ல. ரொம்ப மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு நாம் கூட சிந்திக்கணும், நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இப்ப நம்முடைய உடன்படிக்கை, அது நம்ம சொன்னோம்னா அது ஒரு வெயிட்டி கான்ட்ராக்ட். நம்ம தேவனிடத்தில் செஞ்சிருக்கிற அந்த உடன்படிக்கை ஒரு சாதாரண உடன்படிக்கை இல்ல, ரொம்ப விசேஷம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கை. பின்னால எம்பளம் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கிராஸ் கிரவுன், சிலுவை, கிரீடம். சிலுவை இல்லாட்டி கிரீடம் இல்ல. சிம்பிளா தோணுது, பட் சிந்திச்சு பார்க்கணும் நாம, அது சிம்பிளா? சிம்பிள் இல்ல. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம், சிலுவை இல்லைனா கிரீடம் இல்ல. இந்த பூமிக்குரியவர்கள் எல்லாத்தையும் வித்துட்டா தான் அந்த ஜீவன் வாங்க முடியும். பிளைன் டேர்ம்ஸ், எளிமையா நாம் சொல்லிட்டா இதுதான் நம்முடைய உடன்படிக்கை. ஒன்னு விட்டுட்டு இன்னொன்னு பெற்றுக்கொள்ளணும். விட போறது இந்த உலகம், பெற்றுக்கொள்ள போறது ஆவிக்குரிய விஷயங்கள், சாதாரண விஷயம் இல்ல. அப்போ இந்த அழைப்புல, இந்த உடன்படிக்கையில இருக்கும் போல தான் பான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவின் இடத்துல நம்முடைய பலியின் ஜீவியம் ஒரு உற்சாகத்துல நாம் செலுத்தக்கூடிய பலிகள், உற்சாகத்துல மனம் உவந்து முழுதுமாக கொடுக்க வேண்டிய பலிகளா இருக்க வேண்டும். கண்டிப்பா சபை அவங்களுடைய பலிகள் அப்படித்தான் அவங்க செலுத்துவாங்க. ஆனா திரள் கூட்டத்தினர் இதுல என்ன சொல்லிடுறோம், தவறிடுறாங்க. என்னன்னா தங்களுடைய பலிகளை முன் வந்து உற்சாகமாக அவங்க அங்க தருவது அங்க இல்ல. அதாவது தங்களுடைய ஜீவபலி எப்போதும் அந்த பலிபீடத்துல வச்சிருக்கணும், எப்போதும் வச்சிருக்கணும். அந்த லெவலுக்கு அவங்க கிட்ட வைராக்கியம் பத்தல. தங்களுடைய பலியின் ஜீவியம் எப்போதுமே அந்த பலியின், அந்த பலிபீடத்தின் மேல இருக்கணும். அப்படின்னா அந்த பலியின் சிந்தையிலேயே இருக்கணும். ஆனா அந்த மாதிரி சிந்தையை தக்க வச்சுக்கிற அளவுக்கு அவங்க இடத்துல அந்த வைராக்கியம் அங்க இல்ல. இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதாவது இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, அவங்க மரணம் கண்டு பயப்படுறாங்க. திரள் கூட்டத்தினர் யார் அப்படி கேட்டா, ஒரு சின்ன பாயிண்ட், அவங்களுக்கு மரண பயம் இருக்குது. ஆனா என்ன மரண பயம்? பலியின் ஜீவியத்துல கர்த்தர் இயேசுக்காக மரிக்கிறதுல பயப்படுறாங்க, பலியின் ஜீவியம் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. வசனம் படிங்க நீங்க, எபிரேயர் 2:15 வசனத்துல சொல்லப்படுற திரள் கூட்ட வகுப்பார்,
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
இது ஒரு பொதுவான வசனம், ஆனா நாம் விசுவாசிக்கிறது அங்க சகோதரன் மூலம் நமக்கு அங்க தரப்படுறது. இந்த ஜீவ காலம் எல்லாம் பரணம் வயிற்றினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் ஃபர்ஸ்ட் திரள் கூட்டத்தினர், அதாவது தங்களுடைய ஜீவனை பலியாக செலுத்துறதுக்கு பயப்படுறாங்க. அந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஜீவித்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க தங்களுடைய உலகத்தில் உண்டான விஷயங்கள், தங்களுடைய உறவுகள், தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகள், இதைய தேவனுக்காக உற்சாகமா முழுதும் பலி செலுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. சோ அதுதான் நம்ம பார்த்தோம். இவங்க வந்து அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் வந்துட்டு ஒரு உற்சாக மனதில் வந்துட்டு அங்க அவங்க செய்யறதில்ல. ஆனா நமக்கு தெரியும் சபை ரொம்ப உற்சாகமா செலுத்துவாங்க, ஏன்னா சபை கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறவங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றி செல்லக்கூடியவங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவரு தன்னுடைய கான்சன்ட்ரேஷன்ல கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, சங்கீதம் 48 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தேவனே இதோ உங்கள் சித்தம்.
என் தேவனாகிய கர்த்தாவே,
48 சிஸ்டர்,
என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
பாருங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்கிறேன் இல்ல சபை, சபையினுடைய வார்த்தை உங்களுக்கு பிரியமானதையே செய்ய
விரும்புகிறேன்.
அதுதான் முக்கியம். இங்கிலீஷ்ல ஐ டிலைட் உங்க வில், உங்களுடைய வில், உங்க சித்தம் செய்யறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அப்படின்னா உங்களுக்காக என்னுடைய ஜீவனை பலியாக கொடுக்கறது எப்படி கொடுக்கறேன்னா ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறேன். ஐ டிலைட் டு டூ தை வில். அந்த டிலைட் இருக்கும் யார்கிட்ட, யாருடைய பலியில, சபையினுடைய பலியில. அந்த உற்சாகம் மனமுவந்து தானாக வந்துட்டு முழுசும் கொடுக்கறது சபையினுடைய பலியில் இருக்கும். யாருடைய பலியில தவறி எடுத்து பாக்குறோம், திரள் கூட்டத்தினுடைய பலியில். உதாரணம் நம்ம சொன்னோம்னா, இப்ப இங்க கன்வென்ஷன்ல நமக்கு பலி செலுத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன வேலை தேவனுக்காக இங்க நம்ம செய்யும் போது கூட அது நம்ம தேவனுக்காக செய்யறோம், மிகப்பெரிய வாய்ப்புகள். ஆனா இந்த தேவனுக்காக இங்க வேலை செய்யறதுல சில விஷயங்கள் இருக்குது. நம்மள எந்த சக்தி உண்டுது, உண்மையிலேயே தேவனுக்காக மாத்திரமே இங்க நாம செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையும் செய்யறோமா சந்தோஷமா, யாரும் சொல்லாம யார பத்தி நினைக்காம, இது தேவனுடைய திட்டத்துல இந்த கன்வென்ஷன் நடக்குது. இங்க நடக்கிற ஒரு ஒரு காரியமும் தேவன் நமக்கு நம்முடைய பலிகள் செலுத்துவதற்கு அவர் ஏற்படுத்திருக்கிற விஷயம். சின்ன சேர் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறது ஏதோ ஒரு விஷயம், அப்படி உணர்ந்துட்டு முழுக்க முழுக்க தேவன் மேல இருக்கிற வைராக்கியமே ஏவுதா சபை. ஆனா சில சமயங்கள்ல வேற விஷயங்கள் கூட வரும், அதுதான் திரள் கூட்டத்தினர் விஷயத்துல வருது. ஒருவேளை நம்ம சுத்தி இருக்கிற ஒரு 4 பிரதர்ஸ்க்காக சில விஷயங்கள் நாம் செய்யணும்னு நினைச்சு செய்யறோமா இல்லைங்களா. அப்போ இல்லாட்டி நம்மளுடைய சுய மகிமைக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யறோமா இருக்கலாம். இதெல்லாம் மற்ற ஒரு சக்திகள் நம்மளை வந்து இயங்க வைக்கிறதுக்கு இந்த விஷயத்துல. ஆனா யாருடைய பலி, சபையினுடைய பலி, யாருடைய பலி, அங்க திரள் கூட்டத்தினுடைய பலி அங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னன்னா திரள் கூட்டத்தினுடைய அந்த பலிகள் அங்க நம்ம பார்க்கிறோம், அது உற்சாகமாக அங்க வருவதில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் திரள் கூட்டத்தினர் திரள் கூட்டத்தினர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பலிய தேவனுக்காகத்தான் செலுத்துறோம், வேற நோக்கம் இல்ல, வேற நோக்கம் இல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், வேற நோக்கம் இல்ல, சுயம் கவலையே இல்ல, அது ஒரு ஒரு பொருட்டே இல்ல, இது தேவனுடைய சித்தம், நாம செய்யறோம், ரொம்ப சந்தோஷம், தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, அடுத்த வாய்ப்புக்காக வெயிட்டிங். இது வந்துட்டு அங்க சபையினுடைய அங்க மைண்ட் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இவங்க இப்படி ஒரு உற்சாகம் இல்லாம தானாக முன் வந்து செலுத்தாததுனால கடைசியில் தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது பிரதர் அசல் அருமையா சொல்றார். என்னன்னா தேவன் அவங்க இந்த மாதிரி பலி செலுத்துறதுனால அந்த பலி அவங்க பலியே செலுத்தலன்னு தான் கன்சிடர் பண்றாரு. இப்படி அவங்க பலி செலுத்தினா கூட, அரை மனுஷோட செலுத்தினா கூட, அந்த பலியை கூட தேவன் என்னதான் சொல்றாருன்னா இவங்க பலியே செலுத்தல அப்படித்தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஆரம்பத்துல கான்சன்ட்ரேட் பண்ணும் போது என்ன சொல்லிட்டுறாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் உங்களுக்கு பலி செலுத்துறோம் உற்சாகமா, இப்படித்தான் சொல்லிட்டு வந்துட்டு உற்சாகம் இல்லாம செலுத்தினா அது வந்துட்டு பலியாவ அங்க கன்சிடரே ஆகிறது இல்ல. அதனாலதான் இந்த ஒரு விஷயம் தான் எங்க இருக்குதுன்னா அந்த போக்காடு விஷயத்துல பலிக்கு தான் வருது, ஆனா பலி ஆகிறது இல்ல, பலியாகத்தான் வந்துச்சு பலியாகாம போகுது. ஏன் அங்க பலியாகாம போது அங்க போக்காடு விஷயத்துல காமிக்கணும், சொல்லிட்ட பிரகாரம் அவங்களுடைய பலி அங்க இல்ல. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளை. ஒரு முதல் பாயிண்ட், ஏன் திரள் கூட்டத்தினர் திரள் கூட்டத்தினராக அங்க ஆகுறாங்க. தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள் மேல எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு பிடி இருக்கணும், அந்த வாக்கு தத்தங்கள் வசனங்களே அவங்க மைண்ட்ல இருக்கணும். அந்த அதை வைத்துக் கொண்டு எந்த விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் அங்க தேவனுக்கு அவங்க நிப்பாங்க சாட்சியா. இது சபை, ஆனா திரல் கூட்டத்தினர் அப்படி செய்யறதில்ல. வாக்கு தத்தங்கள் மேல பிடி விட்டுடுறாங்க சில சமயங்கள்ல, சில சமயங்கள்ல சில விஷயங்களுக்கு பயந்துடுறாங்க, பின் வாங்கிடுறாங்க, சில பலிகளை செலுத்தாம அப்படியே தங்களுக்குள்ள அங்க வச்சிருக்கிறாங்க. இது திரல் கூட்டத்தினர். இது கூட நமக்கு எங்க நிழல்ல இருக்குது அப்படின்னு சொல்ல போனா, நமக்கு அங்க காணான வேவு பாக்கிறதுக்கு 12 பேர் அனுப்பப்பட்டாங்க. அதுல அந்த 2 பேர் அவங்க மாத்திரம் சரியான ஒரு வார்த்தை சொன்னாங்க, மீதி 10 பேர் தேவனுக்கு விரோதமா சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க திரள் கூட்டத்தினருக்கு அங்க அடையாளமா இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கும் போது என்னாகமம் 13:31 பாருங்க.
அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள்.
நம்ம பாக்குறோம் இவங்க கண்டிப்பா யாருக்கு தான் அடையாளம், திரள் கூட்டத்தினருக்கு அங்க அடையாளமா இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை அதுக்கு முன் வரைக்கும் தேவன் நடத்தின விதம், அவங்களுக்கு அவர் தந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட அவைகள் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போய், விசுவாசம் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கானான்ல இருக்கிற ஜனங்கள் பார்த்து பயந்துட்டு பின் வாங்கறது நம்ம பாக்குறோம். திரள் கூட்டத்தினருடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய மனோபாவம், அதாவது தைரியமாக தேவன் மேல அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்தினால முன்னாடி நிக்கிற எல்லாவற்றையும் எதிர்த்து போக அவங்களுக்கு அங்க வரல, பயந்துடுறாங்க, கொஞ்சம் பின் வாங்குறாங்க, பலிகள் அங்க அவங்க செலுத்துறதில்ல. இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். ஆனா கண்டிப்பா ஏற்ற சமயம் வரும் பொழுது அவங்க பொருத்தனை பண்ணி செய்யாம போன அந்த பலிகளை தேவன் அவங்க கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கிக்கிறார். இது நமக்கு எல்லாருக்கும் அங்க தெரியும் சரி. ஆனா இது அந்த முதல் ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், மனதில் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆக இருக்குது. திரள் கூட்டத்தினர் ஏன் திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுடைய பலி முழுமையா அவங்களுடைய மனசுல இருந்துட்டு உற்சாகத்துல அவங்க செலுத்துறதில்ல. சோ நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல வசனத்திலையும் பிரதர் அசலுடைய ரைட்டிங்ஸ்லயும் நம்ம பார்க்கும் போது திரள் கூட்டத்தினர் அதிகமா வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு நம்மளுடைய செய்கைகள் அப்படியே என்னன்னா நம்ம ஸ்கேன் பண்றோம் அவ்வளவுதான். அப்போ முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, திரள் கூட்டத்தினர் ஏன் திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்கன்னா, அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் இந்த பரம அழைப்புல ஓடுறதுக்கு முன் வந்த போது தேவன் அவங்களுக்கு அவங்களுடைய உடன்படிக்கை அவங்க நிறைவேற்றுவதற்கு அவங்க கைகளில் தந்த தாளந்துகளை அவங்க சரியா பயன்படுத்துறதில்லை. அதாவது என்ன சொல்லலாம்னா, நாட் ப்ராப்பர்லி யூசிங் தயர் டேலண்ட்ஸ், நாட் யூசிங் தி டேலண்ட்ஸ் இல்ல, தாளந்த பயன்படுத்தாதது இல்லை. அவங்க தாளந்த பயன்படுத்துறாங்க, ஆனா பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்துறதில்ல. அது கூட அவங்க இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புல இருந்துட்டு கொஞ்சம் தவறி போறதுக்கு அங்க ஒரு வாய்ப்பு. தங்களுக்கு தேவன் தந்திருக்கிற தாளந்துகளை சரி வர அவங்க பயன்படுத்துறதில்ல, உபயோகிக்கிறதில்ல. எங்க இருக்குது நம்ம வசனத்துல நம்ம பாக்குறோம் அந்த தாளந்துகள் பற்றின ஊமை, ராத்தல் பற்றின ஊமை. ஒருத்தருக்கு 5 தாளந்து, இன்னொருத்தருக்கு 2 தாளந்து, இன்னொருத்தருக்கு 1 தாளந்து. இந்த யார் தான் அந்த தாளந்த மறைச்சு வைக்கிறாங்க? அந்த ஒரு தாளந்து வாங்கினவர் தான் மறைச்சு வைக்கிறாங்க. அப்ப அவர் யார் கடையாளம்? முதல் 2 பேரும் இல்லைங்களா. என்ன தேவன் என்ன ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தார், வெல் டன் மை குட் சர்வன்ட் இல்லைங்களா, மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் இல்லைங்களா, நல்லது உண்மையும் ஊழியக்காரனே, உங்களுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீங்க பிரவேசிங்க. சபை 5-2 வாங்குறோம். யார் அவங்க அந்த ஒரு தாளந்து வாங்கிட்டு அத மண்ணில புதைச்சு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றவங்க? சோ இவங்க திரள் கூட்டத்தினர் அந்த ஒரு தாளந்து வச்சுட்டு மறைச்சவர். அவர் பாருங்க, அவர் நல்லவர், நல்லவர். அவரை பத்தி நீங்க அந்த ஊமையில் படிச்சீங்கன்னா அவரை தேவன் அதுக்கப்புறம் கூட எப்படித்தான் கூப்பிடுறாருன்னா ஊழியக்காரன் தான் சொல்றார். அவர் இன்னுமே ஊழியக்காரன் தான். ஏன்னா சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. அவர் அந்த தாளந்து என்ன பண்ணல, முழுசும் காணா போடல, தாளந்து வச்சிருக்கிறார், தாளந்து வச்சிருக்கிறார், தாளந்துக்கு துரோகம் பண்ணல, அது தூக்கி வீசல, காணா போடல, உதாசீனம் பண்ணல, அது பத்திரமா வச்சிருக்கிறார், அவர் அதை லூஸ் பண்ணல. சோ நல்ல ஊழியக்காரன் தான் இன்னும். ஆனா எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? வசனத்துல பார்க்கும்போது பொல்லாத ஊழியக்காரனே. அதே விஷயம் மேத்யூல வரும்போது சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றார், சோம்பனும் ஆமா இல்லைங்களா? அப்ப வசனம் நீங்க படிங்க, லூக்கால 19:22.
அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன், நான் வைக்காததை எடுக்கிறவனும்
போதும். ஊழியக்காரன், இன்னும் ஊழியக்காரன் தவறு, அந்த எஜமான் அந்த ஊழியக்காரன் ஸ்தானத்திலிருந்து அவரை தூக்கி எறியல, இன்னும் அவர் ஊழியக்காரன் தான். ஆனா எப்படிப்பட்ட ஊழியக்காரன் இல்லைங்களா? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் கிடையாது. இப்போ இவர் எப்படியா இருக்கிறாரு? பொல்லாத ஊழியக்காரன். மேத்யூல மத்தையுல வரும் பொழுது சோம்பனுமான ஊழியக்காரன், சோம்பல். அவர் என்ன பயன்படுத்தல, அந்த தாளந்த தேவன் அவருக்கு எந்த நோக்கத்திற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்திற்கு அவர் அதையோ பயன்படுத்தல. சோ அப்ப அவரை வந்துட்டு அங்க இருளுக்குள்ள தள்ள போடுறார். அங்க அழுகையும் பற்கடிப்பும் அங்க இருக்குது, நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒரு தாளந்து வச்சிருக்கிறவர் திரள் கூட்டத்திற்கு அடையாளம். சோ அது ஒரு திரள் கூட்டத்தினுடைய இன்னொரு குண மனோபாவத்தை அங்க குறிக்குது. என்னன்னா, தேவன் கிட்ட இவங்க வாங்கிட்ட அந்த தாளந்துகளை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தங்கனால் இயன்ற வரைக்கும் அதை பயன்படுத்துறக்க தவறிடுறாங்க இந்த திரள் கூட்டத்தினர். நாம கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு காரியம், அவங்க தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய தாழ்ந்துகளை சரிவர பயன்படுத்துறதில்ல. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் இங்க சிந்திக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். யார் தான் இந்த மாதிரி மேக்சிமம் பண்றாங்க? யார் தான் இந்த மாதிரி தவற விட்டுடுறாங்க, சரியா பயன்படுத்துறதில்ல? அது கூட அங்க க்ளூ இருக்குது. நல்லா பாருங்க, 5 தாழ்ந்து வாங்கினவர் மறைச்சு வைக்கல, 2 வாங்கினவர் மறைச்சு வைக்கல. யார் தான் மறைச்சு வச்சுட்டா? சோ அண்டர்லைன் பண்ணணும், யார் தான் இந்த வாய்ப்புல இருக்கிறவங்கல்ல தாழ்ந்துகளை பயன்படுத்தாதவர்கள் யார் தான் அப்படின்னா, பூமையில ஒரு தாழ்ந்து வாங்கினவர். இது எதுக்கு அடையாளமா இருக்குது? சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது தேவனிடத்திலிருந்து எண்ணிக்கையிலையோ இல்லாட்டி என்ன சொல்லலாம் அளவுலையோ குறைவான தாழ்ந்துகள், குறைவான ஆசீர்வாதங்கள், குறைவான வாய்ப்புகள் பெற்றிருக்கிற சகோதர சகோதரிகள், ரொம்ப விஷயம். புரியுதுங்களா பாயிண்ட்? யார் இந்த தாழ்ந்த அதிகம் பயன்படுத்தல அப்படின்னா, தேவன் கிட்ட இருந்து குறைவான அந்த ஒரு தாழ்ந்துகளை ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிற விசுவாச வீட்டார், இவங்க தான் அதிகபட்சமா அந்த தாழ்ந்த பயன்படுத்தாம போகிறதுக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்குது. இதுதான் அந்த ஊழியக்காரன் விஷயத்துல அங்க நம்ம அங்க பார்க்கிறோம். இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். 5 வாங்குறவர் கணக்கு காமிச்சுடுறார் கரெக்டா, 2 வாங்குறவர் கரெக்டா கணக்கு காமிச்சிடுறார். ஆனா இந்த 1 வாங்கினவர் அவர் பாருங்க, அவர் தான் அங்க வைக்கிறார். அப்போ இது சபையில நம்ம அங்க பார்க்கும் பொழுது அந்த குறைவான வாய்ப்புகளை பெற்றவர்கள் சில மற்றும் பல காரணங்களால பெற்ற அந்த சில வாய்ப்புகளை கூட சரியான வகையில பயன்படுத்தாம போறாங்க. ஆனா அதுதான் கடைசியில் அவங்க எங்க கொண்டு போய் நிக்க வச்சு பார்க்கிறோம், திரள் கூட்டத்தினர். இது நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமாக அங்க இருக்குது சகோதர சகோதரிகள். அப்போ அந்த 2வது முக்கியமான விஷயம், தேவனிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்ட தாழ்ந்துகளை தேவனுடைய சித்தம் நிறைவேற நாம மகிமைப்படுவதற்கு முழுசும் நம்மளால இயன்ற அளவு, அது ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 3, 4, 5 இருந்தால் பரவாயில்ல, நாம அங்க கரெக்டாக பயன்படுத்துவது சபையினுடைய அந்த குணாதிசயம். பட் அதுல இருந்து தவறது திரள் கூட்டத்தினுடைய அந்த குணாதிசயம். அப்போ நாம் சிந்திக்கணும் இந்த ஆங்கிள் கூட. இப்போ திரள் கூட்டத்தினர், திரள் கூட்டத்தினர் ஆவதற்கான 3வது காரணம் என்ன சொல்லும் பொழுது, இவர்கள் அதாவது திரள் கூட்டத்தினர் இருமனம் உள்ளவர்கள், டபுள் மைண்டட் பீப்புள். இந்த பரம் அழைப்பில் அவங்க இங்க இருக்கும் போதே அவங்க என்ன மாதிரி ஒரு சிந்தையில இருக்கிறாங்கன்னா, இரு மனம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இதுக்கும் இல்ல அதுக்கும் இல்ல, அதுவும் செய்வாங்க இதுவும் செய்வாங்க, அதுக்கும் கவனம் செலுத்துவாங்க இதுக்கும் கவனம் செலுத்துவாங்க. சோ இந்த இரு மனம் உள்ள ஒரு நிலை கூட அவங்களை எங்க கொண்டு இந்த நிறுத்திட்டு பார்க்கிறோம், திரள் கூட்டத்தினராக அங்க கொண்டு வந்து அங்க பாக்குது. அப்ப இந்த இரு மனம் உள்ள ஒரு நிலைமை, டபுள் மைண்டட்னஸ் பத்தி அங்க நம்ம சில பாயிண்ட்ஸ் பார்க்கும் போது, அதுல அந்த டபுள் மைண்டட்னஸ் இரு மனம் உள்ளதுன்னா என்ன அப்படின்னா, காம்ப்ரமைசிங் டிஸ்போசிஷன். அதாவது என்னன்னா, சமரசம் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, சில முக்கியமான விஷயங்களை சமரசம் ஆயிடுவாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஆனா சபை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க சில விஷயங்கள்ல, சபை சத்தியத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. சத்தியத்து சத்தியம் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது வந்துச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஆனா திரள் கூட்டத்தினர் அசத்தியத்துக்கூடிய காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கும், இதுவும் அதுவும் எல்லாம் ஒன்றுதான், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. சோ இந்த காம்ப்ரமைசிங் டெண்டன்சி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, சமரசம் ஆயிடுவாங்க. அதாவது என்னன்னா இன்னும் சொல்ல போனா தமிழ் இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா உடன்பட்டுடுவாங்க. சத்தியத்துல இருக்க வேண்டியவங்க அசத்தியத்துக்கும், தேவ அன்புல நிலைத்தங்கி இருக்கிறவங்க உலக ஆவிக்கும், அதோடு கூட என்ன போயிடுவாங்க இவங்க காம்ப்ரமைஸ் ஆகும், உடன்பட்டு போயிட்டு அங்க போயிடுறாங்க. ஆனா இந்த அழைப்புல நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, நம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இலக்கு இருக்கு, அந்த ஒண்ணு தான், அந்த ஒண்ணுனா அந்த ஒண்ணு தான், வேற இல்ல. காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வேற இல்ல, உடன்படுறதுக்கு வேற இல்ல, சமரசம் பண்ணிக்கிறதுக்கு வேற இல்ல. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் ஒன்று செய்யறேன், நான் ஒண்ணு தான் செய்ய போறேன், எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட போறேன், நான் செய்ய போறது ஒன்னே ஒண்ணு தான், அது மாத்திரம் தான் நான் செய்வேன். தான் அந்த சபையினுடைய ஆட்டிடியூடு, மனோபாவம் ரொம்ப ஸ்ட்ராங் தேவனுக்காக வைராகியத்தில். ஆனா இந்த விஷயத்துல கூட இவங்க தவறிடுறாங்க. இவங்க என்ன ஆயிடுறாங்க, திரள் கூட்டத்தினர் நம்ம பார்க்கும் போது வசனங்கள்ல இவங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பரிச கொஞ்சம் காலம் மறந்துடுறாங்க. இவங்க போயிட்டு இருக்க பாதை கொஞ்ச காலம் வேற பக்கம் அங்க போயிட்டு ஒரு மிடில் கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு நடுநிலையான ஒரு ஓட்டம் அங்க ஓடிடுறாங்க. அதை என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அந்த பரிசு பொருள் கொஞ்சம் நாளைக்கு அங்க மங்கிடுது அவங்க பார்வை. வேற எதையோ பாக்குறாங்க, வேற எதையோ நோக்கி தங்களுடைய ஓட்டத்தை அங்க வழி நடத்திட்டு அவங்க செய்யறாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர. ஆனா தேவனுடைய விஷயத்துல மிடில் கோர்ஸ் அப்படின்னா எப்படி சொல்றது நம்ம, அதாவது ஒரு இந்த மாதிரி சமரசம் பண்ணிட்டு ஒரு பாதையில போகிறதுங்கிறது தேவனுடைய விஷயத்துல அங்க வருவதே இல்லை. இங்க நம்முடைய ஊழியம், தேவனுக்காக செய்யக்கூடிய ஊழியம், இதுல வந்துட்டு இன்னொருத்தருக்கு கொஞ்சம் பார்ட் இல்லவே இல்லை. நிறைய வசனங்கள் இந்த காரியங்கள் பத்தி பேசுது. இப்ப லூக்கா 14:33 நம்ம பாக்குறோம். ஏன்னா அது எவனாலும் தனக்கு மன்னிக்கணும். மத்தேயு 6:24 இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்க யாக்கோபு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
நிலையற்றவனாய்
இருக்கிறாங்க. டபுள் மைண்டட்னஸ், இருமனம் உள்ள நிலைமை கண்டிப்பா நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுக்கு நம்மளை அங்க கூட்டிட்டு அங்க போகாது நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்றோம், இது ரொம்ப விசேஷமான ஒரு கான்சக்ரேஷன். பூமிக்குரிய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஜீவனுக்கு ஏதுவான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விட்டாத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதுல வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட அங்க இல்ல. இதுதான் லூக்கா 14:33 நம்ம படிக்கிறோம். லூக்கா 14:33,
அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்துவிட விட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம் சகோதர சகோதரிகளே, நாம் தெரிஞ்சிருக்கிறோம். பட் இங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வை இங்குதான் விசாகுறாங்க திரள் கூட்டத்தினர். சபை அங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க சபை, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுடுவாங்க. காம்ப்ரமைஸ் இல்ல சபையினுடைய ஓட்டத்துல, சமரசம் இல்ல. சாத்தான் கூட அசத்தியத்தோட மாம்சத்தோட உலக ஆவி கூட சுயநலத்தோட காம்ப்ரமைசிங் இல்ல. தாழ்மைனா தாழ்மை, பொறுமைனா பொறுமை, அன்புனா அன்பு, காம்ப்ரமைஸ் இல்ல அங்க. ஆனா திரள் கூட்டத்தினரு அதுல கொஞ்சம் சமரசம் அங்க செஞ்சிடுறாங்க. அப்ப இன்னொரு வசனம் கூட நம்ம அங்க பாக்குறோம், ரொம்ப அருமையான வசனம். நாம எந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம், எந்த விஷயத்துல உடன்பட்டுறோம் அப்படிங்கறது இந்த வசனத்துல அருமையா வருது. வசனம் படிங்க நீங்க, லூக்கால 21:34.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளிலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
பாருங்க, உங்களுடைய இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடியாத படிக்க எச்சரிக்கையா இருங்க. சோ பெருந்திண்டி, அப்புறம் வெறி, லௌகீக கவலைகள், திரள் கூட்டம் எப்படி திரள் கூட்டம் ஆறாங்க இதெல்லாம் லிஸ்ட். அதுல லிஸ்ட்ல முதல் விஷயம் பெருந்திண்டி. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை, அதுக்கு அர்த்தம் வித்தியாசமா வருது. அதாவது ட்ரங்க்னஸ், ஒரு மதிமயக்கம், மதிமயக்கம் அப்படி ஒரு போதை, போதை ஆயிடுக்கு உங்களுக்கு. உங்க கேர்ஃபுல்லா இருங்க, உங்க இருதயம் என்ன ஆயிடக்கூடாது, பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையக்கூடாது. அப்படின்னா அது ஒரு சில போதைகளுக்குள்ள போயிடக்கூடாது, அப்படியே மதிமயங்கி இருந்துடக்கூடாது, உங்களை அறியாம நீங்க சில உலக விஷயங்கள்ல அதுல எல்லாம் நீங்க போயிடக்கூடாது. சோ இந்த பெரும் திண்டி இதெல்லாம் நம்ம பிரதர் கமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும் போது வேர்ல்லி ரிவல்ரிஸ் அப்படின்னா உலக விஷயங்கள்ல களியாட்டுக்கள், அந்த களியாட்டுக்கள் தான் அந்த பெரும் திண்டி வருது. அதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க சொல்லும் போதே செல்வம், சிலர் அந்த செல்வம் மயக்கத்துல, செல்வம் சம்பாதிக்கிற விஷயத்துல ஒரு மயக்கத்துக்குள்ள, ஒரு போதைக்குள்ள போயிட்டு அப்படியே போயிடுறாங்க சிலர். அப்போ பிசினஸ் ரொம்ப முக்கியம், பிசினஸ். சிலர் தங்களுடைய கான்சன்ட்ரேட்டட் நேரம் முழுக்க பிசினஸுக்கு. சின்ன கேள்வி கேட்கலாம், தங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு எடுத்துட்டா, ஒப்பு கொடுத்துட்டோ அவருடைய பிள்ளைகள் இல்லைங்களா, தங்களுடைய முழு நேரமும் பிசினஸ் ஒப்பு கொடுத்தா சரி சொல்ல முடியுமா? இல்ல ஒப்பு கொடுப்பாங்களா? மனசு வருமா? அதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஒரு புது சிருஷ்டி முழுசும் கண்டிப்பா செய்யணும், பட் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட், அந்த பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள், வாழ்க்கையின் தேவைகள், அதுக்குரிய பங்கு கண்டிப்பா இருக்கு. அது நாம் தவிர்க்க கூடவே கூடாது. பட் முழுசும் அப்படிங்க போலதான் ரொம்ப கஷ்டம். பிரதர் ரசல் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பத்தி சொல்லும் போது இந்த விஷயம் சொல்றார். அவருடைய ஒரு நண்பர் அவர் பிரதர் ரசல் கிட்ட வந்து சொல்லுவாரம், உங்க கூட இந்த அறுவடையின் வேலையில இருக்கணும் எனக்கு ரொம்ப இஷ்டம் பிரதர், ஆனா வந்து என்ன பண்றது, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அப்ப அவங்கள நான் பார்க்கணும், அவங்களுக்காக சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை தேவன் எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் போற லெவலுக்கு ஒரு செல்வம் கொடுத்தார்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நான் முழுசு உங்க கூட வந்துடுவேன் சொல்லி இருக்கிறார் பிரதர் கிட்ட. ஆனா தேவன் அவருடைய வார்த்தையை கேட்டு எடுக்கிறார், அவருடைய வார்த்தையை செக் பண்ணி எடுக்கிறார். கொஞ்ச நாள் அந்த பிரதர் ரொம்ப வெல்டு வந்துட்டார். அவர் அவர் வேலை செஞ்ச ஓனர் மறிக்க அந்த பார்ட்ல இவருக்கு ஒரு ஷேர் வர இவர் நல்லா உயர்த்தப்பட்டுட்டார். ஆனா உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் நல்ல செல்வம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒண்ணுமே கண்டுக்கல. அவர் முன் சொன்ன ஒரு விஷயம் அவர் மைண்ட்லயே இல்ல. அப்ப பிரதர் ரசல் இத பத்தி மற்ற சகோதரர்கள் கிட்ட பேசிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிரதர் இப்படி சொன்னார் நம்ம கிட்ட ஆனா மறந்துட்டு இருக்கிறாரு, நம்ம போய் அவருக்கு ஞாபகப்படுத்தலாமா? எல்லாரும் சரி வாங்க நம்ம போய் ஞாபகப்படுத்தலாம்னு இவங்க எல்லாம் டீமா கிளம்பி போய் பிரதர்கிட்ட பேசிருக்கிறாங்க. பிரதர், நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு தெரியுங்களா, டக்குன்னு என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நான் பணம் தரேன். உடனே பிரதர் ரசல், இல்ல இல்ல பிரதர், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உங்ககிட்ட பேசணும். இல்ல நீங்க ஒரு முறை ஞாபகம் இருக்கலாம், நம்ம நீங்க அப்ப ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க, எங்கிட்ட தான் சொன்னீங்க இந்த மாதிரி விஷயம், ஆனா தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீங்க இப்ப நல்ல நிலையில இருக்கிறீங்க, இப்போ ஒர்க்ல ஜாயின் பண்ணுங்க அப்படிங்க போது, பிரதர் ரொம்ப லேட் பிரதர், நான் இப்ப ரொம்ப கமிட் ஆயிட்டேன் பிரதர், எனக்கு பிசினஸ்க்கே எனக்கு நேரம் போதுமானதா இருக்குது, இப்ப நான் நினைச்சாலும் என்னால ரிலீவ் ஆக முடியாது பிரதர், ரொம்ப கஷ்டம், வேற எதுனா வேணா சொல்லுங்க நான் செய்யறேன். பிரதர் ரசல் கிரேட் கம்பெனி பத்தி பேசும்போது தான் இவருடைய உதாரணம் கொடுக்கிறார். திரள் கூட்டத்தினர் பத்தி பேசும்போது தான் இந்த உதாரணம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் சொல்றார், கண்டிப்பா எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரியும் இவர் இந்த நிலைமைக்கு போவார் சொல்ற ரைட்ஸ் நம்ம கிட்ட இல்லவே இல்ல, அது கர்த்தர் தீர்மானிக்க வேண்டிய விஷயம், அது நம்ம கையில இல்லவே இல்லனா பிரதர் சஜஷன் ரீசனபிளா சொல்லும் போது, ஆனா சகோதரனுடைய நிலை, அவருடைய வார்த்தைகள், அவருக்கு நடந்த சோதனை, பிளஸ்ஸிங், இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது வேற வழி இல்ல, அவர் அங்கத்தான் போறக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அந்த வசனத்தோட, அந்த வாசகத்தோட அவர் அங்க முடிக்கிறார். சோ பிசினஸ் ஒரு ஒரு போதையாயிரும் சில சமயங்கள்ல. அதே போல டிரெஸ் மியூசிக் கேஷுவலா இருக்கு இன்னைக்கும், சும்மா அதை பத்தி கேட்டு போயிடலாம். ஆனா இதெல்லாமே அன்பான சகோதர சகோதரர் அந்த பெரும் திண்டி அது வேணாம், ட்ரங்கன்னஸ், இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க திரள் கூட்டத்தினர். காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும், இதோட சமரசம் பண்ணிட்டாங்கன்னா பெருசும் ஒன்னும் ஆகாது, இவங்களுடைய கான்சன்ட்ரேட்டட் டைம் போயிடும், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நேரம் வேற எதுக்கோ போயிடும். அப்போ அந்த நேரத்துல அவங்க உடன்படிக்கை நிறைவேற்ற முடியாம போயிடும். சோ இதான் சமரசம் பண்ணக்கூடாது. உலகம், உலகத்தின் விஷயங்களே, மாம்சத்திற்குரிய காரியங்களே எல்லாம் அங்க இருக்கவே கூடாது. இன்டாக்சிகேஷன் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்டு, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஆவி, இது கூட நம்ம வந்துட்டு என்னன்னா கலந்து போய் அதன் மூலம் நம்ம பாய்சன் ஆயிக்க கூடாது. ஆனா திரள் கூட்டத்தினர் அது கூட அங்க பண்றாங்க, இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அந்த மூன்றாவது காரியம் என்னன்னா, ஏன் இவங்க திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்கன்னா, தேவனுடைய விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க தவறிட்டாங்க. உலகத்தோட, அசத்தியத்தோட, இருளோட, மாம்சத்தோட ஒத்து போக பழகிட்டாங்க, சமரசம் பண்ணிக்கிறாங்க, உடன்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல். கடைசியா அவங்க எங்க கொண்டு போய் நிற்கும், திரள் கூட்டத்தினர். ஆனா சபை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம எங்க பார்க்கலாம்? பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல நிழல், லோத், திரள் கூட்டத்தினருக்கு அடையாளம் லோத். ஆனா லோத் அங்க அந்த அவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி தேவதூதன் அவர் அந்த பட்டணத்திலிருந்துட்டு விடுவிக்கும் போது அங்க ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் பாருங்க, அவர் என்ன அந்த சம்பவத்துல லோத் கிட்ட வெளிப்படுத்துற விஷயம், வெளிப்படுற விஷயங்கள் திரள் கூட்டத்தினருடைய குணாதிசயம். வசனம் படிங்க நீங்க, ஆதியாகமம் 19:15.
கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்க எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள்.
இங்க பாத்தீங்களா, இங்க பட்டணம் அழிய போது தூதர் வந்தாச்சு, லோத்துக்கு சொல்லிட்டாரு உங்க குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு நீங்க வெளியே கிளம்புங்க சொல்லிட்டு, கடைசி வார்த்தை தான் நமக்கு முக்கியம். தூதர்கள் என்ன பண்ணாங்க? லோத்த
துரிதப்படுத்தினார்கள்.
துரிதப்படுத்தினாங்க அப்படின்னா என்ன? அவங்கள லோத் சீக்கிரம் சீக்கிரம் லோத் நீங்க போயிடுங்க அப்படின்னா, இவர் துரிதப்படுத்துறாங்கன்னா அப்ப லோத் என்ன பண்ணிருக்கிறார்? யோசிக்கிறார், தன் அழிய போது ஆனாலும் அப்படி திரும்பி பாக்குறார், மனசெல்லாம் அங்க இருக்குது. ஒரு டபுள் மைண்டட்னஸ், இவர் ஒன்னு பண்ணணும், ஒன்னே ஒன்னு பண்ணணும், தப்பிச்சு போகணும், அவ்வளவுதான், போயிடணும் இல்லைங்களா? ஆனா இங்க பாருங்க, இவர் அப்படியே கொஞ்சம் சிந்திக்கிறார். அடுத்த வசனம் இன்னும் நல்லா இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது,
அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தாமதிச்சிட்டு இருக்கும் போது
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள்.
பாருங்க, அவரை காப்பாத்துறதுக்கு இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவங்களை அவரை பிரஸ் பண்ணி சொல்லியும் அவருக்கு மனசு வரல, கடைசியில் இவங்க ஆக்சன்ல இறங்கிட்டாங்க. தூதர்கள் கைய புடிச்சு இழுத்து நீங்க வந்துருங்க. சோ அப்ப என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இரண்டு மனம், போறதா விடுறதா, எப்படி விட்டுட்டு போறது. சோ உலகம் ஆவிக்குரிய விஷயம், அங்க ஒரு இரு தலை கொல்லி, தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா, டயலமா, கன்ஃபியூஷன். அந்த இந்த இரண்டு விதமான மனநிலையிலேயே தங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, அது கண்டிப்பா அதை எதற்கு தான் அழைச்சிட்டு போகும் திரள் கூட்டத்தினர் நிலைமைக்கு. ஏன்னா இந்த இரண்டு மனதிலேயே இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவங்க தங்களுடைய வழிகளை நிலையற்று இருப்பாங்க, செய்த பொருத்தனைய சொல்ல செய்து கொண்டபடி நிறைவேற்ற அவங்களால் கூடாமற் போயிடும். சின்ன சின்ன பலவீனங்கள் தான் சகோதர சகோதரிகளே திரள் கூட்டத்தினர் திரள் கூட்டத்தினரா போகிறதுக்கு. சபை அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட தேவன் மேல நம்பிக்கையா இருந்து இந்த உலகத்தை மாம்சத்தை சாத்தானை ஜெயிச்சிடுறாங்க, தங்களுடைய உடன்படிக்கைய நிறைவேற்றிடுறாங்க. ஆனா அதே சின்ன சின்ன காரியங்கள் தான் இந்த திரள் கூட்டத்தினர் திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்க. அப்ப நாம அங்க பார்க்கிறோம், முதல்ல பலிய ஒரு சுத்த மனசுல செலுத்துறது இல்ல, முழு மனசுல செலுத்துறது இல்ல. இரண்டாவது நாம அங்க பார்க்கும் போது தங்களுடைய தாழ்ந்துகளை பயன்படுத்துறது இல்ல. நினைச்சு பாருங்க, அந்த ஒரு தாழ்ந்து உள்ளவர் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம், அஞ்சு தாழ்ந்து உள்ளவர் அஞ்சு கொடுக்கணும், ஒரு தாழ்ந்து உள்ளவர் ஒன்னு கொடுத்தா போதும், ரொம்ப கிரேஸ் இது, அவர் ரொம்ப ஈஸியா கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றிருக்கலாம். ஆனா அந்த ஒன்னு வச்சு ஒன்னு சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கிறார். பாருங்க எவ்வளவு சின்ன மிஸ்டேக். இங்க பாருங்க, இருமனம் கண்டிப்பா, இந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட், சமரசம் செய்யக்கூடிய ஆவி சபை கிட்ட இருக்கவே இருக்காது சில விஷயங்கள்ல. நோ காம்ப்ரமைஸ் சபை. அப்போ சில பவுலினுடைய வார்த்தைகள் தான் நாம் வைக்கணும், நாம் ஒன்று தான் செய்ய போறோம், ஒன்னு தான் செய்யணும், வேற இல்ல பிரதர், வேற இல்ல சிஸ்டர், அவ்வளவுதான். பட் இந்த இரண்டு விதமான மனநிலையில் இருக்கிறவங்க திரள் கூட்டத்தினராகிறதுக்கு அங்க வாய்ப்புகள் அதிகம். சோ இது ஒரு காரியம். நாலாவது முக்கியமான காரணம், திரள் கூட்டத்தினர் ஏன் திரள் கூட்டத்தினர் ஆகிறாங்க? லேக் ஆஃப் ஜீல், அதாவது வைராக்கியத்துல குறைவு. எந்த வைராக்கியத்துல குறைவு? தேவனுக்காக வைக்கிற வைராக்கியத்துல குறைவு, சகோதரர்களுக்காக வைக்கிற வைராக்கியத்துல குறைவு. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த வைராக்கியம் நம்ம வேதத்துல எங்க படிக்கிறோம்? அன்பான சகோதர சகோதரிகள், ஏதாவது ஒரு நிழல் அந்த பலிகள் செலுத்தும் பொழுது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ஆட்டினுடைய என்னதான் பலிபீடத்துல வைக்கணும் நாம இல்லைங்களா, கிட்னிஸ், சிறுநீரகங்கள், கல்லீரல் பிளஸ் கொழு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த மூணு பலிபீடத்துல வைக்கணும், ஆனா நல்லா என்ன தெரியுங்களா, மூணுமே எரிஞ்சு முடியணும். கிட்னியும் அதாவது சிறுநீரகமும் கல்லீரலும் கல்லீரலும் சீக்கிரமா எரியணும்னா எது அதிகமா தேவை? கொழுப்பு தேவை. ஏன்னா கொழுப்பு என்ன பண்ணும்னா இந்த அக்னிய இன்னும் தீவிரப்படுத்தும். வைராக்கியம், நம்முடைய பலியின் ஜீவியம் ரொம்ப வேகத்துல ரொம்ப பூரணமா தேவன் இடத்துல சுகந்த வாசனையா போய் சேரணும்னா இருக்கணும் ஜீல், வைராக்கியம், தேவனுக்காக ரொம்ப பெரிய வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் தான் நம்மளை சீக்கிரமாக ஜீவ பலியா அங்க செய்வதற்கு, அங்க உதவும், நிறைவேற்றுவதற்கு அங்க உதவும். வசனம் வேணா நோட் பண்ணிக்கோங்க, யாத்ராகம் 29:22 வசனம். சோ அப்போ இந்த வைராக்கியத்துல கூட யார் குறைவாயிடுறாங்கன்னா இந்த திரள் கூட்டத்தினர் அங்க குறைவாயிடுறாங்க. சில விஷயங்கள் பிரதர் சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். அவர் சொல்றார் பாருங்க, சபையினுடைய வைராக்கியம் எப்படி இருக்கும். சும்மா ஒரு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் அங்க சொல்லும் பொழுது, இன்னைக்கு உலகத்துக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க்கிங் அவர்ஸ்? ஒரு மினிமம் போட்டோம்னா 8 இல்ல, நிறைய ஆயிடுச்சு. நம்ம 8 வைப்போம், 8 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்வாங்கன்னா சபை தங்களுடைய வேலை செய்யற நேரத்தை 16 மணி நேரமா ஆக்கிடுவாங்க. இதுதான் சபையினுடைய வைராக்கியம் தேவனுடைய விஷயத்துல. அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேணாம், எப்படி புரிஞ்சுக்க வேணாம், அப்ப சபை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, 16 மணி நேரம் ஒர்க் பண்ணும் அப்படி சொல்ல வருதுல. பட் 16 மணி நேரம் செய்யறக்கு அவங்க என்ன படிச்சிருப்பாங்க மைண்ட்ல, தங்களுடைய மனசு சிந்தை முழுக்க தேவன் விஷயத்துல இருக்கும். நீங்க தயவு செஞ்சு அந்த மெட்டீரியல் மேல பாக்க வேணாம், பட் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் பாருங்க. உலகம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா சபை 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க இந்த மானசீக ஜீவியத்துக்கானதையும் பார்க்கணும், தங்களுடைய கான்சன்ட்ரேஷனையும் நிறைவேற்றணும். அப்ப என்ன தேவை இவங்க? ஜீல், ரொம்ப. 16 மணி நேரம் ஒர்க் பண்ணாதான் நான் ரெண்டும் பண்ண முடியும். பண்ணலாம், பண்ணுவேன். இது சபை. அதாவது இப்படி சபை இப்படி இருப்பாங்க, ஆனா திரள் கூட்டத்தினர் அதுல கொஞ்சம் குறைவாயிடுறாங்க. ஆனா சபை பத்தி இன்னும் சொல்லணும்னா, அதாவது சபை எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தேவனுடைய வேலையில ஈடுபட்டுட்டா எப்படி நிறுத்துறதுன்னே அவங்களுக்கு தெரியாதான். எப்படி இந்த வேலையை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாங்கிறது கூட யோசிப்பாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு, மைண்ட், தேவ அந்த சிந்தை அவங்களை அப்படியே முன் தள்ளிட்டே இருக்கும். அதாவது இதை விட்டுட்டு எப்படி நிறுத்தலாம்னு கூட யோசிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அந்த வைராக்கியம் அங்க நமக்கு அங்க தெரியுது. இந்த வார்த்தைகள் சகோதரர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் தான். சோ அதெல்லாம் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்குது. கண்டிப்பா அங்க திரள் கூட்டத்தினருக்கும் சபைக்கும் அங்க ஒரு பெரிய வித்தியாசம் அங்க இருக்குது. சபை அப்படி இருப்பாங்க, அவ்வளோ பெரிய வைராக்கியத்துல அவங்க அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதாவது இன்னும் என்ன சொல்லலாம்னா, ஒரு நல்ல ஒரு வாக்கியம் நான் உங்களுக்கு படிக்கிறேன், அதை நீங்க பாருங்க. Merely to do right will obtain a place in the great company. இது இது செய்யணும், இது இது செய்யறேன்னு தான் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை மாத்திரம் செஞ்சீங்கன்னா கூட இடம் எங்க தான்? திரள் கூட்டத்தினர். வித்தியாசமா இருக்கு. சரியானது செஞ்சுட்டா போதும் நினைச்சு செஞ்சீங்கன்னா கூட அது உங்களை திரள் கூட்டத்தினருக்கு எடுத்தா கொண்டு போய் விடும். அப்ப சபை என்ன செய்யணும்? சபை யார்? சரியானது மாத்திரம் செய்யறவங்க இல்ல, இன்னும் அடிஷனலா இன்னும் எதையோ ஒன்னு சேர்த்து செய்யறவங்க சபை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும், இது வந்துட்டு ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், 3 வருஷத்துல நடக்கிறது இல்ல. இந்த ஒரு நிலைக்கு சபை என்ன வாங்க, படிப்படியா படிப்படியா ஒரு கிராஜுவல் ப்ராசஸ்ல முன்னேறுவாங்க. அதுதான் நம்ம அங்க பாக்குறோம். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் தான் தேவன் எதிர்பார்க்கிறா, ஆனா அது கண்டிப்பா நம்மளால முடியறது இல்ல. கண்டிப்பா தேவனுடைய கிருபை இந்த நிலையை அடையறதுக்கு நமக்கு முழு உதவி இருக்குது, கால அவகாசம் கூட இருக்குது. பட் நம்ம என்னதான் சிந்திக்கிறோம் இங்கன்னா, இந்த சபையினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், திருள் கோட்டையா தவறிட்டாங்க, எதுல தவறிட்டாங்க, அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். அப்ப வெறும் இதுதான் சரி அப்படின்னு செஞ்சு முடிக்கிறதுல மாத்திரமே, அப்படி மாத்திரம் வந்து செஞ்சீங்கன்னா கூட அது வந்துட்டு உங்களுக்கு திரள் கூட்டத்தில் தான் வாய்ப்பு கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் பிரதர் ரசல் அவருடைய ரைட்டிங்ஸ்ல பார்க்கும் போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். சபைக்கு பயன்படுத்தும் போது அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவார்னா, ஓவர் கமர்ஸ் இல்ல, ஓவர் கமர்ஸ் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் யூஸ் பண்ண மாட்டார், மோர் தென் ஓவர் கமர்ஸ். அப்படின்னா ஜெயம் கொள்றவங்களுக்கும் மேல. யார்? சபை. பாரு, ஜெயம் கொள்றவங்களுக்கும் மேல, ஜெயம் கொள்றவங்க மாத்திரம் இல்ல அதுக்கும் மேல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சோ அப்போ இந்த விஷயம், அதாவது சரியானது செய்யறது மாத்திரம் பார்த்தாது, தேவனுக்காக அந்த வைராக்கியத்துல அவங்க இன்னும் அதிகமா செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போதே இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா கண்டிப்பா கர்த்தர் இயேசு அதை தான் செஞ்சிட்டார். அவருக்கு வந்துட்டு அந்த கடைசி சோதனை, கொஞ்சம் நம்ம அதை சிந்திச்சு பார்ப்போம். அவர் கெத்செமனேல ஜெபம் பண்றாரு இல்லைங்களா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஏன் அப்படி பண்ணிட்டார், அப்போ அந்த பாத்திரம் என்ன, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம உங்களுக்கு மத்தியில பேசியிருக்கிறோம் சகோதரர்கள் எல்லாருமே. அப்போ அந்த பாத்திரம் அதே கர்த்தர் இயேசு பரிபூர்ண ஞானத்துல அவர் தேவ திட்டத்தை அப்படியே ஆலோசனை பண்ணி பாக்குறார். ஒரு விஷயம் இவருக்கு இது தப்புங்கிற மாதிரி தோணும், அப்படின்னா இது அதிகங்கிற மாதிரி தோணும். என்னன்னா ரொம்ப சிம்பிள், தேவன் வந்துட்டு என்னை எதுக்கு தான் இங்க அனுப்பிச்சிட்டாருன்னா, ஆதாமுக்கு ஈடா ஒரு ஜீவன் கொடுக்கணும், பரிபூர்ண ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ண ஜீவன், அதுதான் தேவனுடைய சட்டம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மேலே இல்ல கம்மி இல்ல, இதுதான் தேவனுடைய சட்டம், சட்டத்திட்டம். இது கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும், அது செய்யறதுக்கு வந்துட்டார், செய்ய போறார், அதுல ஒரு இரண்டாம் பட்சமான சிந்தனையே இல்ல, அது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா யோசிச்சு பாக்குறாரு இவர் அந்த திட்டத்துல, ஆனா நான் ஜீவன் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆதாமனுடைய ஜீவனுக்கே சரியான ஜீவன் கொடுக்கறதுக்கு நான் ரெடி, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனா ஆதாம் இவ்வளவு அவமானப்பட்டு மறிச்சாரா, இவ்வளவு அவமானம் ஆதாம் லைஃப்ல இருந்துச்சா இல்லையே, அப்போ இது என் விஷயத்துல இருக்குது, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவால தெரியுது, இது கொஞ்சம் அதிகமா இல்ல தெரியுது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன்கிற தேவன் ஆதாமுடைய ஜீவனுக்கு ஜீவனா மாத்திரம் என்னுடைய ஜீவனை கேட்கல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன கேட்கிறாரு என்கிட்ட, அவமானம் நான் நிறைய போடணும், என்னை துப்புவாங்க, இதெல்லாம் செய்வாங்க கேட்கிறாரு, இது எக்ஸ்ட்ராவா இருக்குது, ஒரு அதிகப்படியான விஷயமாச்சு. ஆனா அதுதான் அங்க வந்த சோதனை அவருக்கு, அங்கே கூட அவர் எப்படி தன்னை நிரூபிச்சு காண்பிச்சார்னா, ஆனாலும் உங்களுடைய சித்தப்படியே நீங்க செய்யுங்க. நீங்க கேட்டுட்டீங்கன்னா ஒரு காரியம் இருக்காங்க, என்ன நடந்துச்சு விஷயம்னா, கர்த்தர் இயேசுக்கான டெஸ்ட், தேவன் கர்த்தர் இயேசுகிட்ட என்ன எதிர்பார்த்திருக்கிறார் அப்படின்னா, நான் கேட்டது மாத்திரத்தை செய்வீங்களா, அதுக்கும் மேல் செய்வீங்களா? அப்போ கர்த்தர் இயேசு கண்டிப்பா நீங்க கேட்டதுக்கும் மேல செய்யணும்னா நான் செய்யறேன். சோ அதுதான் மோர் தென் ஓவர் கமர்ஸ் சபை. சோ அந்த வைராக்கியத்துல நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வைராக்கியம் இந்த லெவலுக்கு கூட திரல் கொடுத்தனருக்கு அங்க வருவதில்லை, ஆனா கண்டிப்பா சபை இந்த வைராக்கியத்துக்கு வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாவாது அந்த ஏற்ற காலங்கள்ல அந்த ஏற்ற கனிகளை தந்துட்டு அந்த ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க, தங்களை உயர்த்துவாங்க, தேவனுடைய தயவுல அவருடைய வழி நடத்துதில்ல, அதுதான் நம்ம அங்க விஷயம் நம்ம பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்கிறதுனால சபை எப்படி இருப்பாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகள், போராட்டங்கள், சிக்ஷைகள் இவைகள் மத்தியில கூட ஒரு சமாதானம் பார்ப்பாங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க, அதுல கூட அங்க வைராக்கியமா அங்க இருப்பாங்க. உதாரணம் நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போஸ்தல் பவுலும் சீலாவும் அந்த சபையாருடைய வைராக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமா அங்க இருக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் என்ன இருக்கிறாங்க, நல்லா அங்க சிறையில நல்லா அடிச்சிருக்கிறாங்க, நல்லா புண்ணா எடுக்குது, ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு வைராக்கியம், நல்லா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நாம திங்க் பண்ணுவோம் அந்த வைராக்கியம் பாருங்க. மனசுல இருந்துட்டு வருது அந்த சந்தோஷமான ஒரு துதி, அடி வாங்கியிருக்கும் போது சிச்சை, அதாவது என்னன்னா உபத்திரவத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க, பட் ஒரு சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா ரசல் சொல்ல போய் இந்த ஒரு விஷயம் சொல்றாரு, திரள் கூட்டத்துல இருக்கு அவங்க இந்த பூமியில இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகும். என்னன்னா அவங்களுக்கும் உபத்திரம் இருக்கும், சிச்சை இருக்கும், ஆனா அதுக்கு மத்தியில் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்போ அவங்க அப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ள அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சிம்டம் திரள் கூட்டத்தினார்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அது தேவனுக்கு ஏற்றதா உகந்ததா இருக்காது, வேற என்னென்னமோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இது நம்ம பார்க்கும் பொழுது சபைக்கு திரள் கொடுத்திருக்காங்க கூட இந்த ஒரு சின்ன விஷயம் அங்க இருக்குது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் கூட, இந்த வைராக்கியத்துல குறைவு மாத்திரம் இல்ல திரள் கூடத்தினர், சில சமயங்கள்ல தவறான வைராக்கியம் கூட அவங்களுக்கு அங்க வந்துடுது. இது எங்க இருக்கு தவறான வைராக்கியம், மிஸ்டைரக்டட் ஜீல் அப்படின்னா, தவறான ஒரு வைராக்கியம். தேவனுக்காக பலி செலுத்துறாங்க, பட் சரியான மனநிலை, பலியும் செலுத்தணும், வைராக்கியமா செலுத்தணும். அந்த வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமா கூட இருக்கணும், தேவனுடைய பார்வையில நியாயமான வைராக்கியமா இருக்கும். சோ தேவனுக்காக பலி செலுத்துறாங்க, பட் காரணம் வந்துட்டு வேற, சுய மகிமை, சுய பெருமை, இல்லாட்டி சொந்த நோக்கங்கள் நிறைவேறணும், இதற்காக அந்த பலி அங்க வரக்கூடாது. ஒரு போட்டி, ஒரு பொறாம, அதனால கூட பலி அங்க வரக்கூடாது. கண்டிப்பா அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது பிலிப்பியர்ல, அதாவது சிலர் வஞ்சகத்துல கர்த்தர் இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க, சிலர் போட்டியில செய்யறாங்க, சிலர் பொறாமையில செய்யறாங்க, பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவனுடைய திட்டம் எப்படியோ நிறைவேறும். ஆனா சம்பந்தப்பட்டவங்க பாருங்க, அப்படி ஒரு தவறான ஆவியில இருந்துட்டு அதனுடைய ஏவுதல்ல தேவனுக்காக ஊழியம் செஞ்சுனா தேவன் ஏற்றுக்கொள்வாருங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் பேசிட்ட விஷயம் என்னன்னா, தேவனுடைய திட்டம் எப்படியோ நிறைவேறது, அதுதான் எனக்கு சந்தோஷம். பட் நாம என்ன கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில அந்த ஒவ்வொருத்தரையும் போவோம். அவங்க ஒரு ராங் ஸ்பிரிட்ல, தவறான ஆவியில இருந்துட்டு, பொறாமையில, வஞ்சகத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு தேவனுக்கு அங்க இருந்தா அது சரியாகும்ல. பட் அந்த ஒரு தப்பு கூட அவங்க பண்ணிடுறாங்க. இந்த சரியான ஹார்ட் கண்டிஷனு அவங்களுக்கு இல்ல. இது எங்க இருக்குதுன்னா, நாம பிரசனம் பார்க்கலாம். எங்கன்னா, லேவிய ராகமம் 10 அதிகாரம் முதல் வசனத்துல, ஆரோனுடைய 4 குமாரர்கள் ரெண்டு பேர், நாதாப் அபியூ. அவங்க லேவிய ராகமம் 10:1,
நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள்.
பாருங்க, அவங்க செஞ்சிட்ட தப்பு, அந்த பலி செலுத்துறாங்க பலி பீடத்துல, ஆனா அவங்க எந்த மாதிரி அக்னி பயன்படுத்திட்டாங்க, அந்நிய அக்னி. அது என்ன, அந்த அந்நிய அக்னி. அப்போ அது பார்க்கும் போதே அதுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஆலோசனை என்னன்னா, சகோதரருடைய ஆலோசனை, அந்த அந்நிய அக்னி குறிக்குது. அவங்க லிட்டரலா வந்து ஒரு அந்நிய அக்னி கொண்டு வந்து வச்சாங்களா நம்ம சொல்லலாம். பட் நம்ம சிந்திச்சு பார்த்தா, அது அவங்க ஒரு தவறான மனநிலையில இருந்துட்டு, தவறான ஒரு ஆவியில இருந்துட்டு இந்த பரிசுத்தமான வேலைய அவங்க செஞ்சிருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு அங்க தண்டனை. சோ அப்போ இது கூட அங்க திரல் கொடுத்தனர், அங்க தவறிடுறாங்க. தேவனுக்காக பலி செலுத்தும் பொழுது கொஞ்சம் பரிசுத்தத்தை அவங்க குறைத்து காண்பிக்கிறாங்க. சோ அது கூட அது தேவனுக்கு பிரியமாக அங்க அமையறதுல. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 4வது காரணம் என்னன்னா, திரல் கூட்டத்தினர் தங்களுடைய வைராகியத்துல குறைவுள்ளவராக காணப்படுறாங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா, 5வது முக்கியமான காரணம், அவங்க திரல் கூட்டத்தினர் ஆவதற்கு, அதாவது போதுமான ஆவிக்குரிய வளர்ச்சிய தங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்க தவறிடுறாங்க. சில காரணங்கள் இருக்குது, ஆனா ஏதோ ஒன்று அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, போதுமான அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி கூட காண்பிக்க தவறிடுறாங்க. என்ன விஷயம், நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்யணும், தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ள கிரியேட் செய்யும் பொழுது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாம்சத்துக்கு ஏதுவான வகைகளை நாம் விட்டுட்டு அந்த ஆவியின் கனிகளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கணும், நாம அப்படியே பில்டப் பண்ணும், அதை நம்ம வளர்த்து கொள்ளணும். கோபம் போயிடும், கொஞ்சம் பொறுமை வரும், வெறுப்பு போயிடும், நிறைய அன்பு வரும், நிறைய சகிப்புத்தன்மை வரும், சந்தேகம் எல்லாம் போயிடும், நம்பிக்கை வரும். இது ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கணும், டே பை டே நடக்கணும், ஒரு வாரம் நாளும் நம்முடைய ஜீவியத்தில் நடக்கணும். இது சபையினுடைய விஷயத்துல அது நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது இருக்கும் டெய்லி. ஆனா திரல் கூட்டத்தினர் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில கொஞ்சம் தாமதிச்சிடுறாங்க. அவங்க அந்த அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மாற்றம் காண்பிக்கிறதுல குறைவுபடுறாங்க. சோ அது கடைசியில அவங்கள இந்த ஒரு வகுப்பாறுல அவங்கள கொண்டு வந்து விடுறது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஆயிடுத்து பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும். அப்படி இல்லைட்டா அந்த நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கணும். ஆனா சிலர் இது கூட ரொம்ப போராடுவாங்க, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செய்கை, இதுல எல்லாமே மாற்றம் இருந்துட்டே இருக்கணும் வசனங்கள் உள்ள போக போக. ஆனா இதுல அவங்க குறைவுபடும் பொழுது அது அவங்களுக்கு இந்த நிலையில அவங்களை கொண்டு வருது. காரணம் என்ன, அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, திரல் கூட்டத்தினர் தேவனுடைய நிறைய சத்தியங்களை தவறாக புரிஞ்சு கொள்றாங்க. திரல் கூட்டத்தினருக்கு அதுக்கு ஒரு காரணம், அவங்க சத்தியத்துல உள்ள விஷயங்களை சத்தியமா புரிஞ்சுக்கிறது கிடையாது. விளைவு ராங் கான்செப்ஷன்ஸ், தவறான சில புரிஞ்சு கொள்ளுதல், அதைய தங்களுக்கு சாதகமா உணர்ந்து கொண்டு சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்ளாத கொள்ளாதனால அவங்க இந்த மாதிரி போயிடுறது அங்க காரியமாக அங்க இருக்குது. தேவனுடைய வசனங்களை தவறாக கூட புரிஞ்சுக்கிறாங்க, அதன் அடிப்படையில் தங்களுடைய விசுவாசத்தை வச்சுக்கிறாங்க, அதை அதன் அடிப்படையில தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றாங்க. அது வந்துட்டு அவங்கள திரல் கூட்டத்தில் ஒருத்தனா அவங்க ஆக்கிடுது நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ பிரதர் சொல்ல போது இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம வசனங்கள்லாம் பார்க்கும் போது சபை போலவே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிய திரல் கூட்டத்தினர் பெறுவாங்கன்னு வசனம் எங்கேயுமே சொல்லல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதாவது நம்ம கிரேட் கம்பெனி வில் அட்டைன் டு தி சேம் டிகிரி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஸ் லிட்டி ஃப்ளோகம்னா அப்படி வரமாட்டாங்க. அப்படி நம்ம நினைக்க வேண்டாம், வசனங்கள் அப்படி சொல்றதா நினைக்காதீங்க. அதாவது என்ன என்ன மாதிரினா, அவங்க சபை போலவே ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டிக்குள்ள வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி வரதில்லைன்னு தான் வசனம் சொல்லுது. ஏன் வரதில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தேவனுடைய வசனத்தையே தவறா புரிஞ்சிருக்கிறாங்க, தங்களுக்கு சாதகமா அங்க புரிஞ்சுக்கொள்றாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம அங்க சிந்திக்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அதாவது என்னன்னா, வசனங்கள் கூட சரியா அவங்க புரிஞ்சுக்கொள்ற விதத்துல அவங்க அங்க புரிஞ்சுக்கொள்றது இல்லை. சோ இதுதான், இது நம்ம ஒருவேளை வசன ஆதாரம் எங்க நாம கேட்டுட்டோம்னா, அதாவது இந்த திரள் கூட்டத்தினுடைய விசுவாசம் நிறைய தவறுகள் கொண்டிருக்கும், நிறைய மனிதர்களுடைய ஞானம் கொண்டிருக்கும், அவங்களுடைய நம்பிக்கைகள் மனுஷங்களுடைய திட்டத்தின்படி இருக்கும், முழுக்க முழுக்க தேவனை சார்ந்ததாக அங்க இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டவங்க தான் திரள் கூட்டம் அப்படின்னு சொன்னா, அதுதான் நம்ம வசனம் எங்க படிக்கலாம்னா, 1 Corinthians 3:12-15 படிக்கிறோம்.
ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால்,
பாருங்க அப்போ ஒரு வகுப்பார் இங்க இருக்கிறாங்க, இவங்க போடப்பட்ட அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு, அந்த அஸ்திபாரத்தின் மேல நல்லது வச்சு கட்டணும், பொன் வைக்கலாம், வெள்ளி வைக்கலாம், வெளியேறப்பட்ட கல் வைக்கலாம். ஆனா சிலர் என்ன பண்ணிடுறாங்க, கல் என்ன சொல்றாரு, மரம்
புல் வைக்கோல்,
வைக்கோல் அவங்க வச்சு கட்டுற விஷயங்கள், மரம் புல் வைக்கோல், கண்டிப்பா அந்த வீடு ஸ்ட்ராங் ஆகாது. சோ அதுதான் என்னன்னா, இந்த திரள் கூட்டத்தினுடைய விசுவாச ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது, அவங்களுடைய நம்பிக்கை பார்க்கும்போது, தவறான புரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் வைத்துட்டு அவங்க பேஸ் பண்ணிடுறாங்க. சோ அது வந்துட்டு அவங்க ஏற்ற குணலட்சணங்களை ஏற்ற காலத்துல மாற்றி காண்பிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம உங்களுக்கு ஒருவேளை ஒரு உதவி என்ன இருக்கலாம்னா, இந்த மாதம் 20 மன்னா படிச்சு பார்க்கணும். 2 Timothy 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய், அந்த வசனம் நீங்க மறுபடியும் வீட்டுல போய் அதுக்கு மன்னால் இருக்கிறத நீங்க படிங்க, எவ்வளவு முக்கியம். அது இங்கிலீஷ்ல ஸ்டடி டு ஷோ தை செல்ஃப் அப்ரூவ்ட் அன்டு காட். இந்த ஸ்டடி நிதானமாய் பகுத்து ஆராயுங்க சொல்லும் போது, அருமையான வார்த்தை ஸ்டடி, அப்படின்னு சும்மா படிக்கிறது இல்ல, நல்லா டைம் எடுத்து கொடுங்க, தேவனுடைய வசனத்தை நல்லா பாருங்க, நல்லா உள்வாங்குங்க, உங்களுடைய நடத்தை நல்லா செக் பண்ணுங்க, தேவன் சொல்றது படித்தான் உங்க நடத்தை இருக்குதான்னு. உங்களுடைய நடத்தை உங்களுடைய விசுவாச வீட்டாருக்கு எந்த அளவுக்கு நன்மையா அமையும்னு செக் பண்ணுங்க. இப்படி எல்லா விஷயத்தையுமே கூர்ந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை செய்யுங்க டெய்லி. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டடி டு ஷோ அப்படின்னு சொல்றீங்களா, நிதானமாய் பகுத்து பாருங்க அப்படின்னா, நல்லா பாருங்க தேவனுடைய வசனத்தின் பிரகாரத்தான் உங்களுடைய எல்லா கிரியைகளும் உங்களுடைய எல்லா பிரயாசங்களும் இருக்குதான். சோ அப்படி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா திரள் கூட்டத்தினர் இங்க மிஸ் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, சில தவறான கற்பனைகள், சில தவறான புரிஞ்சு கொள்ளுதல், எதையா, தேவனுடைய வசனத்தை. அப்ப அதன் அடிப்படையில கட்டப்படுற விசுவாசம் சோதனை வரும்போது நிலைச்சு நிக்கிறது. அந்த மாதிரி கட்டப்பட்ட வீடு பத்தி என்ன சொல்றாரு, அந்த வீடு கட்டினது வெந்து போனால் வெந்து போயிரும், அவன் நஷ்டம் தான் அடைவார், மாபெரும் பரிசை விட்டுடுவார், ஆனா அவனோ ரட்சிக்கப்படுவான். கிருபையில இந்த திரள் கூட்டத்தின் நிலைக்கு அங்க வராங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இது நம்ம 5வது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேவனுடைய வசனங்கள் அவருடைய தெய்வீக திட்டம் பற்றின விஷயங்கள் ரொம்ப தெளிவா அங்க புரிஞ்சுக்கொள்ளணும், சொல்லிடுக்கிறத சொல்லிடுக்கிற பிரகாரம் உள்வாங்கணும், அந்த லெவலுக்கு பிரயாசம் எடுக்கணும். இது யாருமே முடியாதுன்னு அங்க சொல்ல முடியாது. தேவனுடைய வசனங்கள் அதை பார்த்து தேவனுடைய ஆவியில புரிஞ்சு கொள்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவன் அந்த வாய்ப்பு அங்க தரிக்கிறார். ஆனா இதுல அவங்க தவற விட்டுடுறாங்க நம்ம பார்க்கிறோம், அவங்க திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்க. அப்போ 6வது காரணம் நம்ம பார்க்கலாம், திரள் கூட்டத்தினர் ஏன் திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்க. அதாவது தேவனுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் அவங்க வைக்கிற அன்புல கூட அவங்க குறைவாக காணப்படுறாங்க. வைராக்கியத்துல மாத்திரம் குறைவில்லை, தேவனுக்கும் சகோதரர்களுக்கும் காண்பிக்க வேண்டிய அன்புல அவங்க குறைவு பட்டுடுறாங்க. அதே விஷயங்கள் தான் இன்னைக்கு கண்டிப்பா தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இவ்வளவு வருஷங்கள் அவருடைய வழிநடத்தல வளர்ந்திருக்கிற நமக்கு மத்தியிலே என்ன பலவீனங்கள் எல்லாம் காணப்படுது. சகோதரர்களுக்கு மத்தியில அந்த சகோதர அன்பு குறைவாக இருக்கு. என்னென்ன விஷயம் நடக்குது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப சுலபமா குற்றங்கள் கண்டுபிடிச்சிடுறது, ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் ரொம்ப சுலபமா தீமையான விஷயங்கள் பேசுறது, தீமை வந்துட்டு யோசிக்கிறது, இதெல்லாம் எதுல எதுல கொண்டு போய் முடியும்? அந்த அன்பு தன்னிஞ்சு போறதுல கொண்டு போய் அங்க முடியுது. சோ தேவன்கிட்ட காண்பிக்க வேண்டிய அன்புலையும் சகோதரர்கள் இடத்துல காண்பிக்க வேண்டிய அன்புலையுமே இவங்க தவறிடுறாங்க. யார்? திரள் கூட்டத்தினர். குறைவு பட்டுடுறாங்க. கண்டிப்பா குற்றம் கண்டுபிடிக்கிறது, தீமை பேசுறது புது சிருஷ்டி அங்க செய்யறதுக்கு அங்க இல்லவே இல்லை. அதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம கடைபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணோம். பாருங்க, இப்போ அந்த புது சிருஷ்டி வால்யூம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம எல்லாம் படிக்கிறோம். அதுல சில விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும், இன்னொரு புது சிருஷ்டி பார்க்கும் போது புது சிருஷ்டி மாத்திரம் பாருங்க, ஒரு அருமையான ஆலோசனை தான், சின்ன ஆலோசனை, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள் வசனத்தின் மூலம் வந்திருக்கிற அந்த புது மாற்றம், அந்த சிந்தையினுடைய வளர்ச்சி மாத்திரம் பாருங்கன்னா பழைய மனுஷன் பலவீனங்கள் பார்க்காதீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்னைக்கு பழைய மனுஷன் நம்ம பாக்குறோமோ சில விஷயங்கள் வரும், அது வந்து நல்லதுக்கு இல்ல. ஒரு சின்ன ஆலோசனை தான். இன்னும் ரொம்ப முக்கியமான ஆலோசனை, ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு புது சிருஷ்டியும் மற்ற சகோதரர்கள் பார்க்கும் போது அவங்களுடைய பலவீனங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பாவத்தையும் பாவியையும் பிரிக்க தெரியணும். ரொம்ப ஆழமான வார்த்தை. புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டி பார்க்கும் போது ஒருவேளை பலவீனத்தை பார்க்கறாங்கன்னா மற்றவங்களுடைய பலவீனத்தை இவங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு விஷயம் சொல்றாரு, பாவியையும் பாவத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்க பழகணும். அப்போ எதைத்தான் வெறுக்கணும்? பாவத்தை வெறுக்கணும், பாவிய வெறுக்கக்கூடாது. ரொம்ப வித்தியாசமான விஷயம் இல்லைங்களா. நம்ம விபச்சாரத்தை வெறுக்கணும், விபச்சாரம் செய்யறவங்கள வெறுக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாயிண்ட் சொல்ல போது. நம்ம திருடுறத வெறுக்கணும், திருடுறவரை வெறுக்கக்கூடாது. புது சிருஷ்டி ஹேட் தி சின் நாட் தி சின்னர். அப்படின்னா பாவத்தை வெறுக்கணும், பாவம் செய்யறவங்க இல்ல. கண்டிப்பா நமக்கு கூட நிறைய பலவீனங்கள்லாம் இருக்கும். இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கும், எல்லாரும் பலவீனங்க தான் நாமோ. அப்போ இந்த பலவீனங்கள் மேல நாம நிறைய வெறுப்பு அதெல்லாம் ஏன் அது உருவாக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சின்ன சின்ன ஆலோசனைகள். பட் இதுல கிரேட் கம்பெனி அங்க தவறிடுறாங்க, அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அங்க இருக்குது. சோ இந்த விஷயங்கள் கூட அவங்க தவறிடுறாங்க, பட் அங்க செய்யணும். அப்போ இன்னைக்கு ஒரு வேளை ஒரு ஆலோசனை, இந்த காலத்துல திரள் கூட்டத்தினர் அதிகமா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது நாம உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லும் போது அப்ப சபை எப்படித்தான் இருப்பாங்க இந்த விஷயத்துல? லவ் ஃபார் காட் அண்ட் பிரதரன், தேவனுக்காக சகோதரர்களுக்கான இந்த அன்புல தங்கனால் இயன்ற வரைக்கும் அங்க விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை பொறுமை இதெல்லாமே அங்க சபை அங்க காண்பிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இன்னைக்கு இது எக்ஸ்ட்ரீமுக்கு தேவை. அன்புனா இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அன்பு தேவை. சகிச்சு போனோம்னா இன்னைக்கு உச்சக்கட்ட சகிப்பு இன்னைக்கு தேவை. பொறுக்கணும்னா இன்னைக்கு உச்சக்கட்ட பொறுமை கூட அங்க தேவை. கண்டிப்பா இந்த சபையாக போறவங்க அந்த நிலத்துக்கு அந்த நிலைக்கு வளர்றாங்க, பட் திரள் கூட்டத்தினர் அங்கே கூட கொஞ்சம் தவறு செஞ்சிடறாங்க. சோ ரொம்ப பொறுமை, ரொம்ப சகிப்புத்தன்மை, ரொம்ப அன்பு சாந்தம் சபை, பட் அதுல கொஞ்சம் குறையறாங்க திரள் கூட்டம். அடையாளமா இன்னொரு இடத்துல தேவன் சொல்றார், அதாவது அங்க வசனம் நீங்க படிங்க, தானியேல் 5:2 நம்ம அங்க பார்க்கிறோம் இல்லீங்களா, பெல்ஷாத்சாருடைய
பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள்,
அந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் தேவாலயத்தில் இருந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள். நம்ம பாயிண்ட்ஸ் என்ன பாக்கிறோம், அந்த பொற்பாத்திரங்கள் யார் கிடையாளம்? சபை கிடையாளம். அந்த வெள்ளி பாத்திரங்கள் யார் கிடையாளம்? திரள் கூட்டத்திற்கு அடையாளம். அப்போ சபைக்கு தேவன் பொன் எடுக்கிறார், திரள் கூட்டத்திற்கு என்ன எடுக்கிறார்? வெள்ளி எடுக்கிறார். ஏன் எடுக்கணும்? ஏன் சபைக்கு அங்க பொன்? அப்ப அந்த உலோகங்களுடைய தன்மைகளுக்கும் அந்த உலோகங்கள் அடையாளமா குறிக்கிற வகுப்பாருடைய தன்மைகளுக்கும் ஒரு ரொம்ப நெருக்கம் இருக்குது. அதனால்தான் தேவன் அதை எடுக்கிறார். அப்ப ரொம்ப சிம்பிள், நம்ம இன்னைக்கு இருக்கிற புத்தகங்கள்ல பயன்படுத்தி பார்த்தோம்னா இந்த ரெண்டு உலோகங்களுக்கும் சில தன்மைகள் இருக்குது. அதாவது பாருங்க, அதாவது என்ன சொல்லலாம், இருக்கிற உலோகங்கள்லயே ரொம்ப என்ன சொல்லலாம், இழைக்கிற தன்மை, இங்கிலீஷ்ல இழைக்கிற தன்மை, புரியுதுங்களா? அதாவது உருக வச்சா உருகிறது. இப்போ எப்படி பிளேட்டா பிளேட்டா பண்ணலாம். இப்போ ஒரு உலோ இரும்புனா ஒரு கட்டி இரும்பு எடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம், நீங்க பிளேட் மாதிரி செய்யலாம், இல்லாட்டி ஒயர் மாதிரி செய்யலாம், ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அப்ப இதுக்கு வந்துட்டு எப்படி எந்த உலோகத்தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா, எந்த உலோகத்தை நீங்க ரொம்ப சீக்கிரத்துல இழைக்கலாமோ, எந்த உலோகம் ரொம்ப அதிகமா இழைக்கப்படுமோ, அந்த தன்மை உள்ளதோ அந்த உலோகம் தான் உங்களுக்கு உதவும். சோ அப்ப சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, நம்ம பாக்குறோம் இந்த தங்கம் தான் இருக்கிற உலோகங்கள்லயே இழைப்பு தன்மை அதிகமா உள்ள ஒரு உலோகம். உதாரணம் சொல்லிட்டோம்னா, 25 மில்லி தங்கத்தை உருக்கி தகடா செஞ்சோம்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செய்யலாமா? 25 மில்லி தங்கம் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க ஒரு தகடு போல அடிக்கலாம். அது எப்படின்னா கண்ணாடி போல இருக்கும் அந்த தகடு, அவ்வளோ மெல்லிசா அது தன்னை இழைச்சு கொடுக்கும் எந்த இதுக்கு போனாலும். அதே போல அதே 25 மில்லி தங்கத்தை நீங்க ஒயர் மாதிரி செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 கிலோமீட்டருக்கு ஒயர் செய்யலாம். அப்படின்னா அந்த லெவலுக்கு தன்னை இழைச்சு கொடுக்கற ஒரு தன்மை தங்கத்துக்கு இருக்கு. அதனாலதான் அது ஜுவல்லரியில யூஸ் பண்றாங்க, நினைச்ச மாடலுக்கு வச்சு அந்த ஒரு சிங்காரக்கூடிய விஷயமா. சோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, சபை அவங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு அவங்க தங்களை மற்றவங்களுக்கு இணக்கமாக்கி கொடுப்பாங்க, இசைந்து கொடுப்பாங்க, பொறுத்து சகிச்சு பொறுத்து போவாங்கன்னா அவங்க தான் இந்த உலகத்திலேயே அதிகமா அந்த மாதிரி போக முடியும். சோ அதனால்தான் அந்த தங்கம் வந்துட்டு அங்க சபைக்கு அங்க குறுது. ஆனா ஆச்சரியமா இருக்குது, இந்த இழைக்கிற தன்மை நெக்ஸ்ட் எதுக்கு தான் இருக்குன்னா வெள்ளிக்கு தான் இருக்குது. ஆனா வெள்ளி அதை விட கண்டிப்பா அதிகம் இல்ல, தங்கத்தை விட அதிகமா இல்ல, வெள்ளி இன்னும் கொஞ்சம் கம்மி. அப்போ திரல் கொடுத்த இந்த விஷயத்துல கொஞ்சம் கம்மி அங்க இருக்கிறாங்க நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இந்த அன்புல கூட இங்க திரல் கொடுத்தாங்க கொஞ்சம் கம்மி ஆகுறாங்க, கொஞ்சம் தான், ஆனா ரொம்ப முக்கியம் நம்ம கவனிக்கணும். சரி அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நெக்ஸ்ட் என்ன கடைசியா ஒரு பாயிண்ட் இன்னும் சொல்ல போனா, இந்த பாயிண்ட் டிசைட் பண்ணோம் அங்க சபை திரல் கூட்டம். அதாவது என்னன்னா, போதுமான அளவுக்கு 7வது பாயிண்ட், திரள் கூட்டத்தினுடைய வாழ்க்கையில போதுமான ஜபம் இல்ல, சாதாரண விஷயம் தான், ஆனா போதுமான அளவு ஜபம் இருந்திருந்தா ஒருவேளை இதுக்கு முன்னாடி பார்த்த 6 தவறுகள் அவங்க பண்ணினாலும் கூட இந்த கடைசி விஷயத்த கரெக்டா செஞ்சாங்கன்னா இவங்க என்ன ஆயிடுவாங்க, சபை ஆயிடுவாங்க. ஆனா இவங்க எதை தவறு விட்டாங்க, போதுமான அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஜப சிந்தை அங்க இல்ல. ஏன் இதை நாம சொல்றோம், ஜபம் ஏன் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம திரள் கூட்டம் பத்தி படிக்கிறோம். மறுபடியும் வசனம் அந்த படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7:14.
அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
இவங்க தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திட்டாங்க, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்துல தோய்க்கிறாங்க. ஒரு வாஷிங் தேவைப்படுது, ஒரு செலவை தேவைப்படுது. யாருக்கு? திரள் கூட்டத்தினருக்கு. அஸ்திரம் கரையாயிடுச்சு, அந்த கரையை போக்குறதுக்கு ஒரு செலவை. இது திரள் கூட்டத்தினர் கடைசியில பண்றாங்க மகா உபத்திரவத்தின் காலத்துல. அப்ப சபை சபை ஒருவேளை வஸ்திரத்தை கரையே படாம காத்துக்கொள்ளுவாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா சபை தங்கள் வஸ்திரத்துல யாரை விட அதிகமா கரை வச்சுக்கிறாங்க, திரள் கூட்டத்தை விட அதிக கரைகள் யாருக்கு தான் இருக்குது? சபைக்கு. நிறைய நிழல் நம்ம சொல்லலாம், தாவீது சவுல், யார் செஞ்ச பாவம் அதிகம், யார் செஞ்ச பாவம் கம்மி. சபை நிறைய தப்பு செய்வாங்க, நிறைய கரை வரும். ஆனா சபை கிட்ட என்ன விஷயம் இருந்துச்சு, டெய்லி செலவை, டெய்லி வாஷ் பண்ணிடுவாங்க அந்த கரைகளை. உடனுக்குடனே டெய்லி கூட நாம சொல்ல முடியாது, அந்த கரை விழுந்த அடுத்த நிமிஷம் வாஷிங் இருக்கும். யார்கிட்ட? சபை கிட்ட. சோ அந்த சபை செய்யக்கூடிய அந்த செலவை, இது எதுக்கு அடையாளம்? ஜெபம். சோ நம்ம பலவீனத்துல மாம்சத்தினால கரைபடும், மாம்சத்தினால நிறைய தவறுகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனா சபை என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டன்டா ஜபம் கிருபாசன தண்டைக்கு. எதற்கு? இப்பதான் ஒரு கரை உண்டாயிருக்கு, அப்ப தேவன் கிட்ட சொல்லி அதற்காக தேவன் கிட்ட இரக்கம் கேட்டு அதைய உடனே என்ன பண்றாங்க, ஜபத்துல அதை அவங்க சுத்திகரிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் தான் யார் செய்ய தவறிட்டாங்க, திரல் கூட்டத்தினர். அதாவது செலவை செய்யறத தள்ளி போடுறது, செலவை செய்யாம இருக்கிறது, என்ன ஆயிடுது, காலப்போக்கில் அங்கில நிறைய கரைகள் விட்டுடுறாங்க. அது நிமித்தம் அவங்க கடைசியில பார்க்கும் போது அங்கி அங்க பரிசுத்தமா இல்ல. ஒரு வகையில நாம இது சொல்ல போனா, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நாளுக்கு எவ்வளோ ஜபம் பண்றோம், எவ்வளோ நேரம் ஜப சிந்தையில் இருக்கிறோம், அது மாத்திரம் இல்ல அந்த ஜபத்துல என்ன வேண்டிக் கொள்கிறோம், டிசைட் பண்ணோம் சபை திரல் கூட்டம், சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்ம சொல்லும் போது ஜபம்ங்கிறது ஜீவன் மாதிரி, அந்த தொடர்பு என்னைக்குமே எப்போதுமே இருந்துட்டு இருக்கணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆறு சின்ன சின்ன பலவீனங்கள்னால சபைக்கான தகுதியா திரள் கொடுத்தனர் இழந்துட்டு இருந்தாலும், உடனுக்குடனே இந்த ஏழாவது விஷயம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஒருவேளை தேவனுடைய கிருபையில அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவாங்க. ஆனா இவங்க அதை செய்யறதே இல்லை. சோ இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் இது கூட கரெக்டா எந்த லெவலுக்கு செய்யறோம். ஒருவேளை எந்த ஒரு சகோதரனுக்கு விரோதமா ஒரு எண்ணம், இல்லாட்டி ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு தீய எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு கரை இன்ஸ்டன்டா எங்க விழுகுது, வருது. எத்தனை முறை நைட் அதை பிரேயர்ல நாம் வைக்கிறோம், அந்த கரை எடுக்க முயற்சி பண்றோம், கண்டிப்பா நாம ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்துல கண்டென்ட் என்னதான் இருக்கும், நன்றி நிறைய இருக்கும், நிறைய பாதுகாப்பு வழிநடத்தல் கேட்போம், அறுவடைக்கு ஜெபம் பண்ணுவோம், அதுல இருக்க பிரதர்ஸ்க்கு பண்ணுவோம். பட் பர்சனல் பிளமிஷஸ், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கழிஞ்சு போறக்கு எவ்வளவு ஜெபம் பண்றோம், கண்டிப்பா அதை பண்ணணும். இப்போ இந்த ஒரு விஷயத்துல கூட அவங்க இப்போ பிரதர் சொல்ல போது அது சொல்றார், நல்லா வளர்ந்த சகோதரர்கள் கூட தங்களை இந்த ரெகுலர் ஜெபத்துல காத்துக்கொள்ளலைனா அவங்களை தவறி போயிருக்காங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியம் அந்த அங்கி பரிசுத்தமாக அங்க இருக்கணும் என்று அங்க சொல்லப்படுறது. ஏன்னா அதனால தான் நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் இல்லைங்களா. அப்போ தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா இருப்பதாக. ரொம்ப முக்கியம். சோ ஜபம், ஜப சிந்தனை, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஓட்டத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இதோட சப்ஜெக்ட் திரள் கூட்டத்தினர். ஏன் திரள் கூட்டத்தினர் ஆகுறாங்க, இந்த காரியமே நம்ம ஏன் கேட்டுட்டோம்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை, நிறைய பலவீனங்கள், நிறைய வஞ்சனைகள், கடைசி காலம், காலம் ரொம்ப கம்மி தான் இருக்குது. சபையினுடைய ஓட்டம் சொல்லும் பொழுது நம்ம கையில பெற்றெடுக்கிற சத்தியம் மிக முக்கியம், மிக பெரிதான வெற்றம், அப்ப மிக பெரிதான பொறுப்பு கடமை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப அதுல சில விஷயங்கள் குறைவுபடும் பொழுது அது அவங்களை கடைசியில் இங்க கொண்டு போய் விடுவதாக நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயங்கள் நாம தியானம் பண்ணணும் கண்டிப்பா. திரள் கூட்டம் பத்தி தான் பார்த்தோம், ஆனா இது நாம் கர்த்தர் இயேசுனுடைய சபையா சரியான பாதையில ஏற்ற காலத்தில் ஏற்ற கனிகள் தந்து ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நம்மை வழி நடத்தும் இந்த தியானம். சோ இந்த கோணத்துல தான் நாம இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டடி பார்த்திருக்கோம். கடைசியா நாம கன்க்ளூஷன், இப்படி எல்லாம் இருக்கிறனால அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மூணு வருஷம் நம்ம படிச்சு முடிக்கலாம். 1 பேதுரு 1:13.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து.
ஆமாம், பாருங்க, அப்போ நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஆலோசனை, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை
கட்டி,
அறை சொல்லும் போது எது சொல்லுவோம் இல்லைங்களா, மனதின் அறை கட்டி, கச்சை கட்டிடம் இல்லைங்களா. ஆனா நாம இது என்ன, பொதுவா இந்த கச்சை எங்க கட்டுவோம், நாமோ இடுப்புல. பட் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலுக்கு, ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு அங்க சொல்லும் போது, நீங்க டைட்டன் அப் யுவர் பெல்ட்ஸ், உங்க கச்சை ரொம்ப டைட் பண்ணுங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, புதுப்பிச்சு கொள்ளுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எங்க? மைண்ட்ல, உங்களுடைய சிந்தையில, உங்க மனதின் அறைய நீங்க கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண
நம்பிக்கை
உள்ளவங்களா இருங்க. அப்புறம் 15 வசனம்,
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள்.
கன்வென்ஷனுடைய வசனம், அதுக்கு ஒரு இணை வசனம் அங்க நம்ம பின்னாடி போர்டில் நாம பார்க்கிறோம். உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, சும்மா இல்ல அந்த வசனம். சகோதரர்களே, இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் அந்த வசனத்துல அங்க வெளிப்படும். இதுதான் இன்றைய நம்முடைய சிந்தனை. சோ அதே போல ஒரு வசனம், உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். 17 வசனம்,
இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள்.
சோ இந்த மூன்று விஷயம், பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது அறை, மனதின் அறை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியில பரிசுத்தமா இருந்து பயத்தோட நம்ம நடந்து கொள்வது இந்த நாட்கள்ல நம்முடைய அழைப்பை மேன்மேலும் உறுதி செஞ்சு கொள்வதற்கு நமக்கு அங்க உதவும். இது நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நாம் பெற்றெடுக்கிற சத்தியம், நம்முடைய கைகள்ல தேவன் வைத்திருக்கிற பொறுப்பு, இவைகளை உணர்ந்து நம்ம செயல்படுவதற்காக இந்த ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்திருக்கோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.